queda.
Order, please. Adurina.
இன்றைய பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சியின்படி பாராளுமன்ற கூட்டு நடத்த வேண்டிய நிலம் இந்த சபையினால் தீர்மானிக்கப்பட வேண்டும். நேரம் எவ்வளவு? சபையின் பணிகள் முடியும் வரை சபையின் அங்கீகாரம். இன்று முற்பகல் 11 மணிக்கு இணைந்த அலுவலகில் நடந்த கட்சித் தலைவர் கூட்டத்தின் போது இணக்கம் தெரிவித்ததன் பிரகாரம் 18 டிசம்பர் 18 ஒரு மணிக்கு மீண்டும் சபை கூட இருந்த சபை தீர்மானித்திருப்பது சபையின் அங்கீகாரம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் தங்களது கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன். திவேன பத்திரிகை 12ஆம் மாதம் 12ஆம் தேதி பாராளுமன்றம் செல்ல மாட்டோம், அலுவலக ரீதியாக கூடுகின்ற பாராளுமன்றம் இல்லாத காரணத்தினால் இன்றைய தினத்தில் மக்கள் முன்னணி இன்று கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தெரிவித்தது. உண்மையாக கூட்டம் பட்டாலும் உத்தியோகபூர்வமாக கூடுகின்ற பாராளுமன்றம் என அவர் தெரிவித்தாரே. பாராளுமன்றத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் கூடும் இடத்துக்கு பாராளுமன்ற கூட்டம் என்று கலந்து கொள்ள முடியாது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முயற்சிப்பது தங்களது செயற்பாட்டினை படுத்துவதற்காக. அதேபோன்று திவைன பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, பாராளுமன்றம் அழைக்கப்பட்டு நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு அதுக்கு ஏற்படுத்தியதாக தங்களை நீதிமன்ற கலப்பு தங்களது தீர்வுகள் உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் தாங்கள் எடுத்த அனைத்து தீர்வுகளும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. தங்களது பணிகள் பற்றி இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நாம் மாத்திரமல்ல, நீதிமன்றம், இலங்கையில் வாழ்கின்ற மக்கள், மக்களுடைய கௌரவம் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சபாநாயகருக்கு அனுர பண்டார் நாயக்கா அவர்கள் வழங்கிய தீர்வின்படி இந்த பாராளுமன்றத்தின் பணிகள் எந்த ஒரு இடத்தில் சவாலுக்குட்படுத்த முடியாது. தாங்கள் பாராளுமன்றம் அழைத்தால் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. நான் பத்திரிகைகளுக்கும் தெரிவிக்கின்றேன். பாராளுமன்ற சம்பிரதாயம் மற்றும் சட்டங்கள் பற்றி அறிந்து கொண்டுதான் இந்த தலையங்கங்கள் பிரசுரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் வலு பற்றி சபாநாயகரின் முடிவுகள், பாராளுமன்றம் அழைப்பது சம்பந்தமான தீர்வினை எந்த ஒரு நீதிமன்றத்திலும் கேள்விக்குட்படுத்த முடியாது. இன்று 12ஆம் தேதி கலந்து கொள்ளவில்லை என திரு கௌரவ பந்துலகுணந்த் அவர்கள் இவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களுடைய சரியான உறுப்பினர்களின் எண்ணிக்கை தெரிய வருவதனால் கடந்த இருந்தங்கள் வந்து ஆகக்கூடியது 85 பேர் தான் இருந்தார்கள். ஆகையால் அவர்கள் இந்த கணக்குகள் வெளிவருவதனால் தான் இவர்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். தங்களது செயற்பாடுகளை தங்களது கேள்விக்குட்படுத்தத்தான் சில ஊடகங்களும் அரசாங்கம் என்று கூறிக்கொள்ளுவோரும் முயற்சிப்பது நான் தங்களது கருத்துக் கொண்டு வர வேண்டும். மிக்க நன்றி. பிரதான பணிகள் இன்றைய முதலாவது நம்பிக்கை தெரிவித்தல் முன்வைப்பது. கௌரவ சஜித் பிரேமதாஸ் நம்பிக்கை தெரிவிக்கும் பேரனை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிரதமர் என்ற ரீதியில் செயற்படுவதற்கு பாராளுமன்றத்தின் நம்பிக்கை உயர்ந்த மட்டத்தில் இருப்பதை இந்த பிரேரணை மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே அந்த பிரேரணையை சமர்ப்பித்துக் கொண்டு அந்த பிரேரணை தொடர்பாக விரிவான கருத்துகள் தெரிவிப்பதற்கு நான் இந்த நேரத்தில் முயற்சிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்கள் தமிழகத்தின் ஜனநாயக வரலாற்றின் மிக இருண்ட யுகம் இருக்கின்ற காலத்தில்தான் இன்று மிகவும் தீர்வுக்குரிய ஒரு கூட்டத்தில் அமர்வில் தாங்களும் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது. இந்த வருடத்தின் அக்டோபர் 26ஆம் தேதி முதல் தொடர்ந்தும் சதி திட்டங்கள் மூலம் நாட்டின் உயர்ந்த சட்டத்தை அரசியல் அமைப்பு பாரிய விதத்தில் மீறப்பட்டது. அதனூடாக மக்கள் இறைமைக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. தற்போது முழு நாடுமே செயலிழந்துள்ளது. முழு நாடும் செயலிழந்திருக்கின்றது. ஒரே சேற்றுக்குழியில் புதைந்து கொண்டு ஒரே இடத்தில் நாறுகின்ற நிலைமைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலைமைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டது எவ்வாறு? அக்டோபர் 26ஆம் தேதி எமது நாட்டின் இருந்த சட்டப்படியான அரசாங்கம், சட்டப்படியான பிரதமர் உட்பட அமைச்சரவை சட்டவிரோதமான முறையில் அரசியலமைப்புக்கு விரோதமாக பலவந்தமாக சொந்த கருத்திற்கு ஏற்ப நீக்கி சட்டவிரோதமான பிரதமர் உட்பட அமைச்சரவையுடன் அலுவலகிற்கு அரசியலமைப்பு விரோதமான ஒரு அரசாங்கம் தாவிக்கப்பட்டது. சுருக்கமாக கூறினால், பாராளுமன்றத்தின் 113 அதற்கு அதிகமான பெரும்பான்மை இந்த பிரதமரை நோக்கி 113 இல்ல, குறைந்தபட்சம் 85-90 இல்லாத ஒருவரை பிரதமராக நியமித்து இந்த பிரச்சனையான நிலைமை இந்த நாட்டில் ஏற்படுத்தியுள்ளார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பிரதமர் ஒருவரை நீக்குவதாயின் அவ்வாறு நீக்கப்படுகின்ற முக்கிய 4 சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற, 1 ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இழக்க வேண்டும், அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணையின் மூலம் தோற்கடிக்கப்பட வேண்டும், அல்லது வரவு செலவு 2 முறை தோற்க முடியாத இந்த சந்தர்ப்பங்களில் 4 சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் நாட்டின் பிரதமரை நீக்கிவிட முடியும் அரசியலமைப்புக்கேற்ப. ஆனால் தாங்களும் நாம் அனைவரும் அறிவோம், தான் தோன்றித்தனமாக நாடு ஒருபுறம் தள்ளி போட்டு, நாட்டின் மக்களை ஒருபுறம் தள்ளி போட்டு, தான் என்னும் அந்த மமதத்தோடு தன்மை பற்றி நினைத்து பலவந்தமாக இந்த முடிவு எடுப்பதன் மூலம் இன்று முழு நாடும் பெரும் பாரிய பயங்கரமான நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, சட்டத்துக்கு முரணாக, அரசியலமைப்புக்கு முரணாக இருந்த அரசாங்கத்தை நீக்கி, இருந்த பிரதமரை நீக்கி புதிய சட்டமுறையற்ற ஒரு அரசாங்கம் நியமித்தது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஒரு ஓய்வு காலமும் பாராளுமன்றத்துக்கு வழங்கியது. 113 இல்லாத காரணத்தினால் அந்த 113 பேர் சேர்த்துக் கொள்ளும் வரை. ஆனால் என்ன நடந்தது? பல்வேறு வரப்பிரசாதங்கள், சந்தோஷம், கப்பங்கள் தந்து எமது முற்போக்கு ஜனநாயகத்தை மதிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தருவதற்கு முயற்சித்தார்கள். நான் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க விரும்புகின்றேன், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தம்மை காட்டிக் கொடுக்கவில்லை, கௌரவ சபாநாயகர் அவர்களே, சற்று ரீதியற்ற ஒரு பிரதமர் உட்பட அமைச்சரவையோடு உத்தியோகபூர்வ மற்ற அரசாங்கத்தை ஸ்தாபித்துக் கொண்டார்கள். ஆனால் இதற்காக இருந்த நாங்கள் என்ன செய்தோம்? நாம் பாராளுமன்றம் கூடிய பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் எடுத்து காட்டினோம், பெரும்பான்மை இருப்பது சற்று ரீதியற்ற அரசாங்கத்துக்கு அல்ல, பெரும்பான்மை இருப்பது பலவந்தமாக நீக்கிய எமது பிரிவுக்கு என்று. நம்பிக்கையில்லா பிரேரணைகள் 2 மூலம் நாங்கள் அதை நிரூபித்து விட்டோம். தெரிவுக்குழுவின் அமைப்பு தொடர்பான வாக்குகளின் போது எமது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நாங்கள் காட்டினோம். சட்ட ரீதியற்ற பிரதமர் உட்பட அந்த அலுவலகம் நிதி வெட்டி விடுவதற்கான அந்த வாக்குகளின் போது நாங்கள் 123 வாக்குகள் எடுத்தோம். ஏனைய வாக்கு எடுப்புகளின் போது குரலின் மூலம் மாத்திரம் முடியாதென்று, எலக்ட்ரானிக் அல்லது இலத்திரனியல் முறையில் வேண்டும் என்று, அவ்வாறு எத்தனை முறையிலும் எடுத்துன்னு எழுந்து நின்றும் காட்டினோம், கைகளை உயர்த்தி காட்டினோம், காட்டக்கூடிய அனைத்து விதங்களிலும் காட்டினோம். சட்டரீதியற்ற அமைச்சரவை நிதி ஒட்டி விடுதல் சம்பந்தமான பிரேரணையின் பலன் ஏது? 122 பேர் எமது சார்பாக இருந்தார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே அரசியலமைப்பை மீறியிருக்கின்றார்கள், சட்டங்களை மீறியுள்ளார்கள். தவறென்று அறிந்தும் தெரிந்தும் கண்டும் இவர்கள் பயன்படுத்தினார்கள் இரு முறைகள். ஒன்று, சதித்திட்டம் எமது பெரும்பான்மை இல்லாதொழிப்பதற்கு. முதலாவது முறை ஏது? நன்றாகவே கண்டார்கள் எமக்கு பெரும்பான்மை இருப்பது, நன்றாக தெரிந்தது, காதுகளுக்கு கேட்டது. இந்த நாட்டின் 220 லட்சம் பொதுமக்கள் சிறுவர் பாடசாலை பிள்ளை முதல் பெறுவர் வரைமை எமக்குத்தான் பெரும்பான்மை என்பதை அறிந்திருந்தார்கள். இதனால் எமது எதிர்கட்சியினர்கள் திகச்சு விட்டார்கள், திகைத்து நின்றார்கள். அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, அவர்கள் ஆளுங்கட்சி, அவர்கள் ஆண்ட காலத்தின் வரலாற்று, அரச பயங்கரவாதம், அடக்குதல், அதை கேந்திரமாக கொண்டு இந்த சபைக்குள் பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டார்கள், முழுகத்தூள் தூவினார்கள். முழு நாடுமே மதிக்கின்ற அந்த ராணுவ வீரர்களுக்கு, பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு, உத்தியோகத்தர்களை வதைப்படுத்தினார்கள். ஒரு உறுப்பினர் அந்த காட்சிகளில் இருக்கின்றன. எந்த ஒரு தயக்கமும் பயமும் இன்றி அவர்களுக்கு அவர்களது கன்னத்தில் அறைந்தார்கள், உடல் ரீதியாக தாக்கினார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அவ்வாறு தாக்குதல்கள் நடத்தி இந்த உயர்ந்த நிறுவனத்தின் கீழ் மட்டத்தில் குழு அறைக்கு சென்று அவர்கள் ஊடக நேர்காணல் மூலம் அரசாங்க உலகத்துக்கு காட்ட முயற்சித்தார்கள், தாங்கள் நிரபராதிகள், தூய்மையானவர்கள் என்று. நாங்கள் பிராமணர் போல் தான் செயற்பட்டோம் என்று. ஆனால் நாம் அனைவரும் அறிவோம், இந்த சபைக்குள் எவ்வாறு அவர்கள் நடந்தார்கள் என்று. புத்த மதத்துக்கு மதிப்பளிப்பதாக கூறுகின்றார்கள், பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் புத்தருடைய ஒரு போதனை, பாலியில் அந்த போதனையை நாங்கள் விவரித்தால், தான் ஒரு பிராமணனா அல்லது கீழ்த்தரமானவரா என்று தீர்மானிப்பது பிறப்பினால் அல்ல, அவர்களது செயற்பாடுகளினால் என்று அந்த உத்தம புத்தர் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த நடத்தின் மூலம் யார் பிராமணர்கள், யார் எளியவர்கள் என்பதை நிரூபிக்கப்பட்டது. கௌரவ சபாநாயகர்களே, பல தடவைகள் நாம் எமது பெரும்பான்மையை எடுத்துக்காட்டினோம். 113 தாண்டிவிட்டு சரி என்றால் அரசியல் அமைப்பின் 48(2) உறுப்பினரின் பிரகாரம் மிகுதியாக இருந்த தமது நட்பெயரை பாதுகாத்துக் கொண்டு இந்த இவ்வாறு ஆசையுடன் அதிகார வெறியினால் ஒரு சிறு அளவு மதிப்பாவது கௌரவம் இருந்திருந்த ஒரு குழு அவர்களுக்கு 48 இரண்டாவது உறுப்பினரை மதித்து அந்த பதவிகளிலிருந்து வெளியேறி உன்னத அரசியலின் பெயரில் எமக்கு பெரும்பான்மை இல்லை, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றோம், இதுதான் யதார்த்தம், சரி நீங்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, சரி அது சரியானது எது பிழையானது எது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புத்தர் தெரிவித்திருக்கிறார் தம்மபதையில் அந்த வாரம் அந்த போதனை இந்த தேசப்பட்டவர்கள் மறந்துவிட்டார்கள். பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அவர்கள் இந்த சபைக்கு வராத போதிலும் குறைந்தபட்சம் எங்கேயாவது இருந்து எனது உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த பாலியில் முன்னில் இருக்கின்றதை செழுமையானது என்று கண்டும் இல்லை அது செழுமையானது இல்லை என்று கூறுகின்றார்கள். தமக்கு அருகில் இருக்கின்றது செழிப்பற்றது என்று தெரிந்தும் இல்லை இது செழிப்பானது என்று கூறுவார்கள். உண்மை சரி எது பிழையது என்று புரிந்து கொள்ள முடிய அவர்களால் முடியவில்லை. ஆகையால் அவர்கள் கொள்கையை மதிக்கின்ற அரசியலை முற்றிலும் நிராகரித்து விட்டார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, தவறான முறையில் பிரதமரையும் அமைச்சரவையும் நீக்கினார்கள். சட்டவிரோதமான முறையில் சிலரை நியமித்தார்கள். 113 பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் பாராளுமன்றத்தை காலதாமதப்படுத்தினார்கள். அந்த 113 பூரணப்படுத்தும் வரையும் அதை ஒன்றும் செய்ய முடியாது தவிக்கின்ற நேரத்தில் அரசியல் அமைப்பை மீறி பாராளுமன்றம் திடீரென கலைத்து விட்டார்கள். அரசியல் அமைப்பின் உறுப்புறைகளை வாசித்தல்லவர்கள் இந்த முடிவெடுத்தது. உண்மையாகவே நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், எந்த சட்ட நிபுணர் எந்த குழு இந்த பாராளுமன்றத்தை கலைக்கின்ற ஆலோசனைகள் தந்தவர்கள்? அரசியலமைப்பின் 33(2)(1) இந்த உறுப்புறைகளை கவனிக்காமல் அந்த தவறான முடிவை எடுத்தார்கள். தற்போது பாராளுமன்றம் கலைத்தல் தொடர்பான உயர் நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவு தந்து அது அந்த விசாரணையை முடிந்து முழு நாடும் முழு உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது அந்த முடிவு எத்தகையானது என்று. ஆகையால் அந்த விடயத்தை பற்றி நல்லொழுக்கமிக்க ஒரு அரசியலில் ஈடுபடுகின்ற ஒருவர் என்ற முறையிலும் அதை பற்றி மேலும் பேசப்போவதில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அரசியல் அமைப்பு என்பது என்ன? ஒரு நாட்டின் மிக உயர்ந்த சட்டம். இந்த உயர்வான சட்டங்களை பாதுகாப்பதற்கு எமது அரசாங்கத்தின் அனைத்து குடிமக்கள்களும் கட்டுப்பட்டுள்ளோம். அது மக்களுடைய ஒரு பொறுப்பு, அது மக்கள் பொறுப்பு, அது நாம் அனைவரதும் பொறுப்பு. அரசியல் அமைப்பின் முக்கியத்துவம் பற்றி அமெரிக்க ஐக்கிய ராஜ்யத்தில் பிரசித்தி பெற்ற ஜனாதிபதியான ஏப்ரஹாம் லிங்கன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். காங்கிரஸ் சபை மற்றும் நீதிமன்றம் என்ற இரு பிரிவும் உண்மையான சுவாமியர்களாவது மக்களாகிய நாம் ஆவோம். அது அவ்வாறு ஆவது அரசியல் அமைப்பை முடிப்பதற்கோ திரிவுபடுத்துவதற்கு அல்ல. அரசியல் அமைப்பு திரிவுபடுத்துபவர்களிடமிருந்து தடுத்துக் கொள்வதற்காகவே. மேலும் லிங்கம் ஜனாதிபதி வரையறுத்துள்ள அரசியல் அமைப்புக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ள எந்த ஒரு விடயமும் திரிவுபடுத்த வேண்டாம், அது அவ்வாறே நடத்தப்பட வேண்டும். ஏனெனில் அது எமது சுதந்திரத்தின் ஒரே பாதுகாப்பாளர் என்பதால் ஆகும்.
கௌரவ சபாநாயகர் அவர்கள், கடந்த 6 வாரங்களில் நடந்த நிகழ்வுகள் ஒரு அரசியல் அமைப்பு நெருக்கடியினை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிக பாரிய பிரம்மாண்டமான பிரச்சினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வெட்கக்கேடான அருவறுப்பான அந்த ஜனாதிபதியின் செயற்பாடுகள், நிறைவேற்று அதிகாரத்தின் செயற்பாடுகள் ஒரு குழப்ப நிலையினை எமது தாய் நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றன. அது குழப்பத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது, நிச்சயமற்ற தன்மையினை ஏற்படுத்தி இருக்கின்றது, உதவியற்ற தன்மையினை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்த சமூகத்திலும் கௌரவ சபாநாயகர்களே, இவ்வாறான ஒரு பரப்பிலே நிலையிலே சரியாக சிந்திக்கின்ற அனைத்து பிரஜைகளினதும் கடமை அரசியலமைப்பு எனும் தன்மையினையும் ஜனநாயகத்தினையும் நீதியினையும் நியாயத்தினையும் பாதுகாப்பதற்காக போராடுவதாகும். எனவே அரசியல் தரப்பின் இந்த பகுதியைச் சேர்ந்த நாங்கள் ஜோன் எஃப் கென்னடி எனும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியின் சொற்களை தான் பற்றி பிடிக்கின்றோம். நான் மேற்கோள் காட்டுகின்றேன், எந்த விலையையும் கொடுங்கள், எந்த சுமையையும் சுமங்கள், எந்த கடினத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எந்த நண்பருக்கும் உதவுங்கள், எந்த எதிரியையும் எதிருங்கள். எதற்கு? சுதந்திரத்தின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு, அரசியலமைப்பினையும் ஜனநாயகத்தினையும் பாதுகாப்பதற்கு. இது மிகவும் பொருத்தமான ஒரு கதை. இந்த சந்தர்ப்பத்திலே எம் அனைவருக்கும் நாங்கள் எங்களுக்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு முக்கியமான கூற்றுக்களையும், ஆபிரகாம் லிங்கன் குறிப்பிட்ட இந்த கூற்றுக்களையும். அது அரசியலமைப்பை பேணுவதன் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தினை குறிப்பிடுகின்றது. நான் மேற்கோள் காட்டுகின்றேன், நாங்கள் மக்களாகிய நாங்கள் தான் காங்கிரசினதும் நீதிமன்றங்களும் பாதுகாப்பாளர்கள். அதை அரசியலமைப்பை நாங்கள் மீற முடியாது. ஆனால் யார் அந்த அரசியலமைப்பை திரும்பப்படுத்துகின்றார்கள் அவர்களை தூக்கி எறிய வேண்டும். அதிலே நாங்கள் தலையிட முடியாது. அரசியலமைப்பில் உள்ள எதிலையும் நாங்கள் தலையிட முடியாது. அது பேணப்படல் வேண்டும், போஷிக்கப்படல் வேண்டும். ஏனெனில் அது மாத்திரமே எமது சுதந்திரத்திற்கு இருக்கின்ற ஒரே பாதுகாப்பு. கௌரவ சபாநாயகர் அவர்களே,
நாட்டின் அரசியலமைப்பின் அந்த குறிப்பிட்ட வாசங்களுக்கு ஏற்ப, உறுப்புரைகளுக்கு ஏற்ப, நாட்டின் அரசியல் அமைப்புக்கு ஏற்ப இந்த உயர்ந்த சபையில் கூடிய நம்பிக்கை, அகக்கூடிய நம்பிக்கை இருப்பது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்பது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது உண்மை, இது யதார்த்தம், இதை நிராகரிக்க முடியாது. உண்மையின் முன் உண்மையை மதித்து அரசியலமைப்பின் முன் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு மதிப்பளித்து உண்மையான முறையின்படி சட்ட ரீதியாக பின்பற்ற நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, சட்ட ரீதியான அரசாங்கம் ஒன்று இல்லாமையின் காரணமாக இன்று நாம் அனைவரும் அறிவோம் எமது நாடு மிக பாரிய பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளது. மக்கள் மிகவும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அபிவிருத்தி நின்றுவிட்டது. எமது நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு உதவிகள் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இன்று நாட்டுக்குள் சாதாரண மக்களுக்கு காணி பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை, வீடுகள் அமைக்கப்படுவதில்லை, கமத்தொழிலோ அபிவிருத்தியோ ஏற்படுவதில்லை, நீர்ப்பாசன அபிவிருத்தி நின்றுவிட்டது, கடத்தொழிலாளர்களுக்கு நிவாரணங்கள் இல்லை, அரசு துறை முற்றிலும் அரசு ஊழியர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய வர்க்கம்
நாட்டு கிடைக்க இருந்த இலகு கருத்திட்டங்களுக்கான உதவிகள் நாட்டுக்கு கிடைக்கிருந்தவை அனைத்தும் இன்று கிடைக்காமல் போயிருக்கின்றன. அனைத்தையும் அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். மிலேனியம் சேலஞ்ச் அக்கவுண்டில் இருந்து அமெரிக்கா நாட்டின் அபிவிருத்திக்காக அங்கு வைத்திருந்த பல கோடி டாலர்கள் அதை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். கௌரவ தலைமை தாங்கள் சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டு எவ்வளவு தூரம் வீழ்ச்சியடைக்க கண்டிருக்கின்றது என்றால், இந்த நாட்டில் பாடுபடுகின்ற நாங்கள் அரசாங்கமாக பாதுகாத்த புற்றுநோயாளிகள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கூட இன்று கிடைக்கப்பெறுவதில்லை. இன்று கம்முதாவ தடைப்பட்டிருக்கின்றது. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் முற்று முழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காமராஜ் வேலை திட்டம் இன்று தடைப்பட்டிருக்கின்றது. அந்த பாரிய கருத்திட்டம் இன்று முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கௌரவ தலைமை தாங்கும் சபாநாயகர் அவர்களே, எனது தந்தையார் இந்த நாட்டில் 43,000,000 மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார். அப்போது இந்த நாடு ஒரு பதற்றமான நிலையில் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறல்ல. இன்று உண்மையிலேயே நாடே தீப்பற்றிருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பாடசாலை மாணவர்கள், தேசப்பற்றாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற, தேசப்பற்று வளைந்து ஓடுகின்ற ஒரு அரசாங்கத்தை தாபித்துக் கொண்டாலும், இந்த இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்க முடியாது என்று தவிக்கிறது. அவருக்கு வேண்டுகோளை இங்கு விடுக்கிறேன். அதிமேதகு ஜனாதிபதியிடம் நீங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டாம், பார்த்திருக்க வேண்டாம். அக்டோபர் 26 முதல் நீங்கள் கடைபிடித்த செயற்பாடுகள் காரணமாக அவற்றின் அரசியல் யாப்புக்கு முரணான தன்மை, சட்டவிரோதமான தன்மை இதை முழு நாடும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த சபையில் நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இப்போதாவது எமது தாய்நாட்டை பாதுகாப்பதற்கு, எமது தாய்நாடு அடைந்துள்ள இந்த நிலையிலிருந்து எமது தாய்நாட்டை காப்பதற்கு இந்த சபையில் அதிகூடிய நம்பிக்கையை வென்றெடுத்திருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் பிரதமராக நியமிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் முக்கியமாக எமது நாட்டில் 20,00,000 அதிகமான பொதுமக்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, உமது தங்களது பலத்துடன் நாங்கள் அடிப்படை உரிமை மனுவினை முன்வைப்பதற்கான அரசியல் யாப்பு ரீதியான ஏற்பாடுகளின் பிரகாரம் சுயாதீன நீதிமன்றத்தின் உதவியை நாடியதன் காரணமாக எமது அரசியல் அமைப்பு அதிலிருந்து கிடைக்கப்பட்ட மக்கள் இறைமையினை பாதுகாக்கின்ற அந்த வழியில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது அத்தியாயம் அது பற்றி கூறுகிறது. அரசியலமைப்பு மூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய அரசியல் அதேபோன்று சிவில் உரிமைகள் பற்றி கூறப்படுகிறது. அவற்றை மீறக்கூடாது என்றும் இந்த மூன்றாவது அத்தியாயம் கூறுகிறது. ஆனாலும் அரசியலமைப்பின் பல்வேறுபட்ட அத்தியாயங்களை ஆழமாக பரிசீலித்து பார்க்கிற போது நான் ஒரு குறைபாட்டை காண்கிறேன். இந்த குறைபாட்டை எதிர்காலத்தில் அனைத்து தரப்பினரதும் ஆசிர்வாதத்துடன் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டு பிரஜைகளுக்காக திருத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆறாவது அத்தியாயத்துக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். அங்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது, அரச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற கோட்பாடுகள் அதேபோன்று கடப்பாடுகள் என்று. சுருக்கமாக சொல்வதாயின், ஒரு அரசாங்கம் நாட்டை ஆளுகின்ற போது பொதுமக்களுக்காக ஆற்ற வேண்டிய கடமைகள் பற்றி கூறப்படுகிறது. எளிய முறையில் சொல்வதென்றால், மூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு நாட்டு மக்களுடைய சிவில் அரசியல் உரிமைகள் பற்றி கூறப்படுகின்ற போது ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு நாட்டு மக்களுடைய பொருளாதார சமூக உரிமைகள் பற்றி கூறப்படுகிறது. அரசியல் அமைப்பிலான ஒரு பாரிய குறைபாட்டினா ஒரு தவறாக காண்கிறேன். என்ன அந்த குறைபாடு? மக்களுடைய பொருளாதார சமூக வாழும் உரிமை, நலநோம்பிக்கு உரிமை, நிவாரணம் பெறுகின்ற உரிமை. அந்த அத்தியாயத்தில் 29வது பிரிவு இவ்வாறு சொல்கிறது, மேற்கூறப்பட்ட விடயங்களுக்கு ஏற்ப அரசாங்கம் ஒரு நாட்டை கொண்டு நடத்த ஆட்சியை கொண்டு நடத்த வேண்டும். ஆனாலும் இந்த உரிமைகள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு சென்று அவற்றை சவாலுக்குட்படுத்த முடியாது என்று. பாருங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே, அவ்வாறென்றால் நாங்கள் இந்த காலம் கடந்த ஒரு அரசியல் அமைப்பை தானே இன்னும் பின்பற்றுகிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இரண்டாவது உலகமாக யுத்தத்துக்கு பிறகு, அந்த வெற்றிக்கு பிறகு வெற்றியடைந்த நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பில் ஒரு பிரகடனத்தை நிறைவேற்றிக் கொண்டன. அந்த வெற்றியடைந்த நாடுகளுடைய, பலம்பொருந்திய நாடுகளுடைய மனித உரிமைகள் பற்றி அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகளின் பிரகாரம் அதை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் 1950களில் இந்த மனித உரிமைகள் பற்றி பேசிய அதிகாரமிக்க நாடுகள் அவர்களுடைய வல்லரசுகளுக்கு கீழ்பட்ட நாடுகள் கிரமமாக சுதந்திரம் அடைகின்ற போது அனிசரா நாடுகளாக இந்த நாடுகள் ஒன்று திரண்டன. நான் அலையன்ஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லப்பட்டது. அனிசரா நாடுகள் குரூப் ஆப் 77 என்று இன்னும் ஒரு குழு அமைந்தது, 77 குழு என்று. மனித உரிமைகள் என்பது சிவில் பொருளாதார அரசியல் உரிமை மாத்திரமல்ல, பொருளாதார அரசியலும் இதில் உள்ளடங்குகிறது, சமூக உரிமை இருக்கிறது, பசியின்றிய ஒரு வாழ்வு, சுகபோகமான ஒரு வாழ்வு, பலமிக்க உறுதியான ஒரு பரம்பரை உருவாக்குவதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் இவற்றை அவர்களுக்காக பாதுகாத்துக் கொடுக்க வேண்டும் என்று. அரசியல், பொருளாதார, சமூக உரிமைகள் இவை அனைத்தும் ஐக்கிய நாடுகளுடைய சமவாயத்தை உள்ளடங்கின. இந்த சமவாயம் முன்னோக்கி போயிருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசியல் அமைப்பு எமது நாட்டு மக்களுக்கு சமூக பொருளாதார உரிமைகளுக்காக நீதிமன்றத்துக்கு சென்று சவால் விடுக்க முடியும், நீதிமன்ற உதவியை நாட முடியும் என்றதை எமது அரசாங்கம், அரசியலமைப்பு அங்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை. சிலர் சொல்லலாம் இது யதார்த்த பூர்வமற்றது என்று. அப்போது எப்படி ஒரு அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியும்? அப்போது இந்த நாள் நீதிமன்றத்துக்கு செல்ல வரும் அங்கு மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்குகளுக்கு அங்கு ஆஜராக வேண்டி வரும் என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உருவாகின்ற அனைத்து அரசாங்கங்களுக்கும் ஒரு சட்ட ரீதியான பிணைப்பு காணப்பட வேண்டும். ஒரு அரசாங்க நாட்டை ஆளுகின்ற போது தமது நாட்டினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய சுய தேவை விருப்புகளுக்கு ஏற்ப அல்ல, தாம் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு குலத்துக்கு ஒரு அணிக்காக அல்ல. தமக்கு விருப்பமான ஒரு சாராருக்காக மாத்திரம் அல்ல. இந்த நாட்டில் 200 பெரும்பான்மை மக்களுக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும் என்றால் உரிமை மீறல்கள் தொடர்பில் அரசாங்கம் செயற்படுத்துகின்ற செயற்பாடுகள் குறைபாடுகள் காணப்படுகின்ற போது அவற்றுக்கு எதிராக சவால் விடுக்க முடியும் என்றால் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அரசாங்கங்கள் குறைபாடுகளை முன்னெடுக்கின்ற போது, அரசாங்கங்கள் தவறிழைக்கின்ற போது அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அது நமக்கு ஒரு பலமாக அமையும். எந்த கட்சியிலிருந்து ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாலும் தம்முடைய அரசியல் கொள்கையில் குறைபாடுகள் காணப்பட்டால், பொருளாதார சமூக துறைகளில் குறைபாடுகள் காணப்பட்டால் அரசாங்கத்தில் அதை சவாலுக்கு உட்படுத்த கூடிய ஒரு ஏற்பாடு இருக்க வேண்டும். அப்போது அந்த பீதி காரணமாக, பயம் காரணமாக ஆளுநர்களும் உண்மையாக நடந்து கொள்வார்கள். மக்கள் விரும்புகின்ற பிரதிநிதிகளாக, தேசப்பற்றுள்ளவர்களாக, மக்கள் பற்றுள்ளவர்களாக அவர்கள் உருவாவார்கள். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் எனது உரையின் இறுதிப்பகுதிக்கு செல்கிறேன்.
இட் இஸ் மை எனது உறுதியானவும் ஆர்வமானவன் நம்பிக்கை என்னவெனில், இந்த நெருக்கடியான காலப்பகுதியில் நீங்கள் மிகவும் பிரபுத்துவமான வரவேற்கக்கூடிய முறையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அரசியலமைப்பை பாதுகாத்து, பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாத்து, இந்த நாட்டின் ஜனநாயக சமூகத்தின் உரிமைகளையும் பாதுகாத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு எதேச்சாதிகாரம் சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு விழுவியாக நீங்கள் செயற்பட்டிருக்கிறீர்கள். அமரர் மார்ட்டின் லூத்தர் கிங் இடையுடைய ஒன்றிலிருந்து நான் இங்கே வேட்கோள் காட்டுகின்றேன். ஒரு ஆளின் உயர்ந்த அளவீடு, அவர் எங்கே நிற்கிறார், சௌகரியமான நேரத்தில் அவர் எங்கே நிற்கிறார் என்பதல்ல. அவர் சவால் மிக்க நேரத்தில் எங்கே நிற்கின்றார் என்பதில் தான் தங்கியுள்ளது. சபாநாயகர்களே, நாங்கள் இங்கே எல்லோரும் உங்கள் எல்லோரையும் மரியாதை செய்கிறோம்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, அக்டோபர் 26 முதல் அரசியலமைப்பை மீறிய வண்ணம் எமது நாட்டில் இடம்பெற்று வருகின்ற இந்த தவறான செய்ப்பார்கள் காரணமாக. அரசியலமைப்பை பாதுகாத்தல், ஜனத்துவத்தை பாதுகாத்தல், நாட்டில் அரசியல் உரிமைகளை பாதுகாத்தல், மக்கள் உரிமையை பாதுகாத்தல், இத்தகைய செயற்பாடுகளுக்காக நீங்கள் ஒரு மதில் போன்று நின்று கொண்டு துணிச்சலாக செயற்பட்டீர்கள். அந்த செயற்பாடுகள் உண்மையாகவே பாராட்டத்தக்கவை, என்றும் மறக்க முடியாதவை, சிறப்பானவை, உயர்வானவை. இந்த நாட்டின் வரலாற்றில் இக்காலகட்டம் பற்றி குறிப்பிடப்படுகிற போது உங்களுடைய பெயர், உங்களுடைய வீர தீர செயல்கள், உங்களுடைய கீர்த்தி நாமம், அது வரலாற்று புத்தகத்தில் பொன்னெழுத்துக்களால் குறிப்பிடப்படும். அது நிச்சயம். ஆகவே தங்களுக்கு தங்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். மார்ட்டின் லூதர் கூறிய ஒரு கூற்றை இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். மனிதர்கள் அளவிடப்படுகின்ற இறுதி அளவீடு என்ன? சுகமான இலகுவான சந்தர்ப்பங்களில் அவர் நடந்து கொள்கின்ற விடயம் அல்ல அவர்கள் அளவீடு செய்கின்ற கருவி. பதற்றமான கருத்து பேதமான ஒரு குழப்பமான நிலையில் அவர் செயற்படுகின்ற நிலைமைதான் அவரை அவருக்கு பாராட்டுகள் சேர்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்று கூறுகிறார். இன்று முண்டக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற போது கௌரவர் அனில் விக்ரமசிங்க இந்த உயரிய சபையின் உயரிய நம்பிக்கையை வென்றெடுத்திருக்கிறார். அவருக்கு இங்கு பூர்ண ஒத்துழைப்பு இருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அது உறுதியானது. ஆனாலும் அது உறுதி செய்யப்படுகின்ற அதே சமயம் எமது தாய் நாட்டின் புதிய அபிவிருத்தியின் புதிய பயணப்பாதையாக நாங்கள் அதை கருதுகிறோம். இந்த நாட்டில் சாதாரண மக்களை அரசோச்ச உயர்த்துகின்ற ஒரு பயணம் அது. துன்பத்தில் வாடுகின்ற மக்களுக்கு இன்பம் சேர்க்கின்ற ஒரு பயணம் அது. இல்லாதவர்கள் இருப்பவர்கள், வறியவர்கள் பணக்காரர்கள், இவர்களுக்கிடையிலான இடைவெளியை குறைக்கின்ற ஒரு பயணம். சிறியவர்களுக்கு நன்மை சேர்க்கின்ற ஒரு பயணம். இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்களை பதற்றத்திலிருந்து கவலையிலிருந்து விடுவித்துக் கொள்கின்ற அதே சமயம் எதிர்காலத்தில் பிறக்கப் போகின்ற குழந்தைகளை கூட பாதுகாக்கக்கூடிய ஒரு பயணம். பணக்காரர்களுக்கே சுகபோகங்களை தாரை வார்க்கின்ற ஒரு விடயத்துக்கு பதிலாக கிராமத்திலுள்ள வறிய மக்களுக்கு நன்மை சேர்க்கின்ற ஒரு பயணம்.
சபாநாயகர் அவர்களே, இன்றைக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் என தினம் எமது ஜனநாயக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த நாளில் ஜனநாயகம் சர்வாதிகாரத்தை வென்றிக் கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரம் தோற்கடிக்கப்படும், ஜனநாயகத்தினால் அது வெற்றி கொள்ளப்படும். சுதந்திரமும் விடுதலையும் வெற்றி கொள்ளும் நாள் இது. அதிகாரம் சர்வாதிகாரம் எல்லாம் அழியும் நாள் இது. புதிய ஆரம்பத்தின் விடியற்காலையாக உள்ளது. தேவைகள் அபிலாஷைகள், கீழ்நிலைப்பட்டோர் ஏழைகளின் தேவைகள் அபிலாஷைகள் செல்வந்தோருக்குமேல் முன்னிலைப்படுத்தப்படும். அமைதியாக உள்ள பெரும்பான்மையோர் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுவூட்டப்படும். ஒரு நிறைந்த வளத்தின் ஆரம்பமாக எல்லா நிலையினருக்கும் இது உள்ளது. இந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்வை நாம் தயம் செய்ய தயாராக இருக்கிறோம். நன்றி.
மங்கள சமரவீரம் ஏத்துமா?
கௌரவ மங்கள சமரவீர அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நன்றி. கௌரவ ஸ்ரீ பிரேமதாசுவினால் கௌரவ ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்மையினை தெரிவிப்பதற்கான ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை வழிமொழிகிறேன். 1948 நமது நாடு சுதந்திரம் அடைந்த நாள் முதல் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நமது நாடு பல்வேறுபட்ட அரசியல் குழப்பங்களுக்கு முகம் கொடுத்தது. இந்த காலகட்டத்தில் நமது நாட்டு அரசியல் தலைவர்கள் இருவர் கொலை செய்யப்பட்டார்கள். அதேபோன்று எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது, அன்று ஒரு சிறு பிள்ளையாக 1962 இடம்பெற்ற ராணுவ சதித்திட்டம், 1971-89 தெற்கில் இடம்பெற்ற இளைஞர் புரட்சிகள், 1989-26 வருட காலமாக பாரிய பல அழிவுகளை ஏற்படுத்திய யுத்தம், இவை அனைத்தும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனாலும் சொல்வதென்றால், உண்மையாகவே இக்காலகட்டத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்த போதிலும் அக்டோபர் 26 இரவு எமது நாடு அடைந்த அந்த இக்கட்டான குழப்பகரமான நிலையினை போன்று, அந்த அரசியல் ரீதியான குழப்பத்தை போன்ற ஒரு நிலவை இதுவரை நமது நாட்டில் இடம்பெறவில்லை. உண்மையாகவே வரலாற்றில் அக்டோபர் 26 ஒரு நாள் இலங்கையில் இருண்ட வெள்ளிக்கிழமை என்று பெயர் பொறிக்கப்படும். ஏனென்றால் அன்று சட்டவாக்கத்துறை அரசியல் அமைப்புக்கு முரணாக ஒரு அதிகார பரிமாற்றலை செய்ய முயற்சித்தது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக சட்டரீதியான பிரதமர், சட்டரீதியான அமைச்சரவை முற்றுமுழுதாக சட்டத்துக்கு எதிரான முறையில் நீக்கப்பட்டு நாடு ஒரு பூதாகரமான நிலைக்கு இழுத்துச் செல்லப்பட்டது. அந்த சம்பவம் இடம்பெற்று இன்று 6 வாரங்களாகின்றன. இக்காலகட்டத்தில் கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் அரசியலமைப்பின் உரிமைகளுக்காக, ஜனநாயகத்துவத்துக்காக தனியாக தனித்து நின்று இந்த அக்கிராசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தினீர்கள். இந்த நாட்டில் ஜனநாயகத்துவத்தை மதிக்கின்ற மக்கள் நீங்கள் ஆற்றிய அந்த பணியை ஒரு நாளும் மறந்துவிட மாட்டார்கள். கட்சியை பிளவுபடுத்த முயற்சித்தார்கள். எமது தலைவர்களுக்கே பிரதமர் பதவியை வழங்க முயற்சித்தார்கள், தங்களுக்கு வழங்க முயற்சித்தார்கள், ஸ்ரீ பிரேமதாசுவுக்கு வழங்க முயற்சித்தார்கள், எமது உறுப்பினர்களுக்கு பல கோடி கொடுக்க முன் வந்தார்கள். ஆனாலும் இன்று நாங்கள் அனைவரும் ஒரே கட்சியாக இன்று இங்கே வந்திருக்கின்றோம். நமக்கு ரணில் விக்ரமசிங்கவை மீது நம்பிக்கை இருக்கின்றது, அதை தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று இங்கே கூடியிருக்கிறோம். அரசியல் ரீதியான ஒரு நிர்வாகம் பற்றி நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதை தெரிவிப்பதற்காகத்தான் இன்று இங்கே இங்கு வந்திருக்கின்றோம். நமக்கு இன்றும் எமது ஜனாதிபதி என்று இந்த நாட்டை ஜனாதிபதியை கூற முடியும். ஏனென்றால் நாங்கள் தான் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள். தெற்கில் மாத்திரை தொகுதியில் அவரை வெற்றியிட்ட வைத்தேன். ஆனால் அவர் அவருடைய சம்மேளன மாநாட்டில் 4வது தேதி கூறுகிறார், அரசாங்கம் இல்லை என்பது ஒரு சாதாரண விடயம். இலங்கையில் அரசாங்கம் இல்லை என்று பலர் பதறினாலும் உலகில் பல நாடுகள் இருக்கிறதாம் அரசாங்கம் இல்லாத நாடுகள். உதாரணமாக ஜெர்மனியை கூறினார். ஜெர்மனி பல மாதங்களாக அரசாங்கம் இன்றி இருந்ததாம். இது உண்மையாகவே உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம். கடந்த 2017 ஜெர்மனியில் பொது தேர்தல் இடம்பெற்றது. அதற்கு பிற்பாடு எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிட்டவில்லை. ஆகையால் அவர்கள் பல மாதங்களாக பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட கட்சிகள் மத்தியில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார்கள். அது உண்மை. ஆனால் அந்த எல்லா தருணங்களிலும் ஒரு அரசாங்கம் இருந்தது. 2018 மார்ச் மாதத்தில் புதிய கலப்பு அரசாங்கம் சத்தியப்பிரமாணம் செய்யும் வரையில் அஞ்சலா மேக்கர் உள்ளிட்ட அமைச்சரவை அங்கு அந்த நாட்டு செயற்பாடுகளை முன்னெடுத்தது. சூழலில் இன்று அத்தகைய ஒரு நிலையை காண்கிறோம். சூழலில் இன்றும் பொது தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலையான அரசாங்கம் இல்லை. ஆனாலும் முன்னாள் பிரதமரும் அமைச்சரவையும் இன்றும் அந்த நாட்டில் நிர்வாக பணிகளை கொண்டு நடத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதிக்கு தெரியவில்லையோ தெரியாத பெரும்பாலான நாடுகள், அவர் குறிப்பிட்ட ஜெர்மனியிலும் கூட அரசியல் அமைப்பு ஏற்பாடுகளின் பிரகாரம் ஒரு நாட்டில் ஒரு வினாடி கூட தலைவர் இன்றி அந்த நாடு இருக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என்றால் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறுகின்ற போது அதற்கு பதிலாக அங்கு தெரிவு செய்யப்படுகின்றவருடைய பெயரும் அங்கிருக்க வேண்டும் என்று அதிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னவென்றால் எந்த ஒரு நாட்டுக்குமே ஒரு அரசாங்கமின்றி ஒரு தருணமும் இருக்கக்கூடாது என்று. அதாவது ஒரு நாட்டுக்கு இந்த ஒரு நாட்டில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்றுதான் அங்கு கூறப்படுகிறது. ஆனால் எம்முறை நாட்டை பாருங்கள், ஒரு அரசாங்கம் இன்று எத்தனை நாட்கள் இன்று கடந்துவிட்டன. பலாத்காரமாக சட்ட ரீதியான பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விரட்டி அடிக்கப்படுகிறார். காட்டு சட்டத்தின் கீழ் புதியோர் பிரதமரும் அமைச்சரவையும் நியமிக்கப்படுகிறது. இந்த கீழ்த்தரமான செயற்பாடுகள் அவை பாராளுமன்றத்தினால் புறக்கணிக்கப்பட்டன. நீதிமன்றமும் ஒரு தடை உத்தரவை வழங்கியிருக்கிறது. சட்டரீதியற்ற முறையில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராகவும் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் மக்கள் ஆணையை பெற்றார்கள். எமக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் கிராமங்களுக்கு சென்று மைத்ரியை ஜனாதிபதியாக்குவோம் ரணிலை பிரதமராக்குவோம் என்றுதான் நாங்கள் சூரொட்டிகளை ஒட்டினோம். அந்த துணைப்பொருளுக்காகத்தான் 62 லட்சம் மக்கள் அவருடைய வாக்கை வழங்கினார்கள். ஜனவரி 8 தேர்தலுக்கு பிறகு இந்த பாராளுமன்றத்துக்கு நாங்கள் வந்தபோது உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தது 48 உறுப்பினர்கள்தான். கௌரவ சபாநாயகராக ராஜபக்ஷ குடும்பத்தைச் சார்ந்த ராமல் ராஜபக்ஷ இங்கிருந்தார். இக்கால பகுதியில் எங்களுக்கு 48 இருந்தாலும் எல்லா சட்டங்களிலும் 3-2 பெரும்பான்மையை பெற்று ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்துக்கு இந்த பாராளுமன்றத்தில் நம்பிக்கை வெளிக்காட்டப்பட்டது. பிப்ரவரி மாதம் ஹவி கருணாநாயக்கா நிதி அமைச்சர் மினி பட்ஜெட்டை கொண்டு வந்தார். நியமிக்கப்பட்டு 1 மாதத்துக்கும் குறைந்த காலப்பகுதியில் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கினோம். ரணில் விக்ரமசிங்கே பிரதமருடைய முதலாவது பட்ஜெட்டில் 165 வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். 3-2 பெரும்பான்மைக்கும் அதிகமாக நாங்கள் இங்கு நம்பிக்கை வென்றெடுத்தோம். ஏப்ரல் மாதம் 19வது திருத்தத்தை பாராளுமன்ற சபையில் முன்வைத்தோம். அதில் 215 வாக்குகள் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அது மாத்திரமல்ல, அந்த தரப்பில் இருந்த ஏராளமானவர்கள் ரணில் விக்ரமசிங்கனுடைய அமைச்சரவையில் வந்து சேர்ந்து அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறாக தொடர்ந்து நாங்கள் ஒரு பலமான அரசாங்கம் நமக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டினோம். இந்த வருடம் ஏப்ரல் மாதம் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. சரி, பரவாயில்லை, பாராளுமன்றம் ஜனநாயகத்துவமானது, அதில் ஒரு ஏற்பாடுதான், அது சட்டம் மூலம் சட்டத்துக்கு ஏற்ற முறையில் அது கொண்டு வரப்பட்டது. எவ்வாறென்றாலும் அது பல கபடத்தனங்களுக்கு பிறகு இங்கு முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த நம்பிக்கையில் அப்பிரேரணை கூட பிரேரணைக்கு சார்பாக 76 வாக்குகளை கிடைக்கப்பெற்றன. ரணில் விக்ரமசிங்கின் சார்பாக 122 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. அவர் நாங்கள் அந்த நம்பிக்கையில் அப்பேரணியை தோற்கடித்தோம். 2015 ஜனவரி மாதம் 8 தேதி முதல் 2018 கருப்பு வெள்ளி அக்டோபர் 26 தேதி வரையில்
பிரதமர் அவர்களுக்கு அரசாங்கத்தை மிகவும் செவ்வனே நிரந்தரமாக முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 2015 ஜனவரி மாதம் 8 தேதி ராஜபக்ச குடும்பத்தினரின் குடும்ப ஆட்சி மாத்திரமல்ல, அவர்களுடைய பணபலம் எல்லா வளத்தையும் தோற்கடித்து ஆரம்பித்த இந்த பயணம் பல சவால்களுக்கு மத்தியிலும்
பல வெற்றிகளை பெற்றெடுப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. உண்மையிலே அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசாவிட்டாலும் கூட ஜனவரி 2015 ஆண்டிலிருந்து அக்டோபர் 2018 ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டின் நல்லாட்சி அரசாங்கத்தை வலுவூட்டுவதற்கு ஸ்திர நிலைக்கு மேற்கொள்வதற்கு இந்த நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மேலும் இந்த நாட்டு மக்களுடைய மனித உரிமைகள் மற்றும் சனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் பல்வேறு சட்ட திட்டங்களை நாங்கள் முன்மொழித்திருந்தோம். அதற்கான ஒரு பூரணமான அறிக்கை இங்கே இருக்கின்றது. சனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த அரசாங்கம் தொடங்கிய நாளில் இருந்து இந்த நாட்டின் நல்லாட்சி அரசாங்கத்தின் கோட்பாடுகளிலிருந்து தூர விலகியதாக சொன்னார். நாங்கள் தூர விலகவில்லை, வேறு சிலர் தான் அப்படி செய்தார்கள். நாங்கள் தூர விலகுவதற்கு பதிலாக உள்ளக ரீதியிலே அரசாங்கத்துக்குள் இருந்து போராடி, குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்காக போராடி, இந்த நாட்டின் இன ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டில் சர்வதேச விசாரணை தடுப்பதற்கு கூட மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கான இந்த ஆவணம் ஒன்றை நான் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சபையிலே சபாபீடத்தில் வைப்பதற்கு நான் விளைகின்றேன். இதில் அந்த கடந்த 3.5 ஆண்டுகளில் எம்மால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சகல நடவடிக்கைகளும், சிறிய பெரிய இந்த சகல நடவடிக்கைகளும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேலும் சர்வதேச ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நாட்டை தான் நாங்கள் பொறுப்பேற்றோம். பழங்குடி தலைவர்கள் ஒரு சிலரை தவிர வேறு நாடு யாரும் இந்த நாட்டுக்கு வரவில்லை. ஆனாலும் கூட குறிப்பாக ஐக்கிய தேசிய முன்னணியின் கொள்கை காரணமாக, குறிப்பாக எமது வெளிநாட்டு கொள்கை காரணமாக, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கம் அவருடைய வழிகாட்டலின் கீழ் எம்மால் உலகை வென்றுபடுவதற்கு மிக இலகுவாக வென்றெடுக்க முடிந்தது. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை, சிலர் சொல்கின்றார்கள் அவர்கள் வென்று எடுத்ததாக, அவர்கள் எவ்வளவு பிரதமர் எவ்வளவு போராடினார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த நாட்டின் மீனவர்கள் இழந்து காணப்பட்ட மீன்பிடி தடையை நாங்கள் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். பிரதம அமைச்சருடைய தனிப்பட்ட தலையீட்டில் தான் அது மேற்கொள்ள முடிந்தது. அன்று நான் வெளிநாட்டு அமைச்சராக இருந்த அதை கண்கூடாக பார்த்தேன். இன்றும் ஞாபகம் இருக்கின்றது. நாம் ஜப்பானில் G7 மாநாட்டுக்கு சென்றோம். இலங்கையின் சனாதிபதி அந்த மாநாட்டில் ஒரு அழைப்பு இருந்தது. உண்மையிலேயே அந்த மாநாட்டை ஒருபோதும் மறக்க முடியாது. காரணம் அது பெருமை மிக்க ஒன்று. காரணம் அந்த மாநாட்டில் அந்த சனாதிபதி முன்கூட்டியே சென்று அந்த கலந்துரையாடல் மேசையில் அமர்ந்திருந்தார். அதை ஆரம்பிக்க முற்பட்ட போது அந்த அறைக்கு வந்த அனைத்து உலக முன்னணி அரச தலைவர்கள் 7 பேரும் சிறிசேன சனாதிபதி அவர்கள் அருகில் நடந்து சென்று கைலாக கொடுத்து தான் தமது ஆசனங்களில் சென்று அமர்ந்தார்கள். இங்கு ஒன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் கைலாக கொடுத்தது சிறிசேன ஜனாதிபதிக்கு அல்ல, இலங்கையின் நல்லாட்சிக்கு தான் அவர்கள் கைலாக கொடுத்தார்கள். பராக் ஒபாமா, அஞ்சலா மேக்கர், டேவிட் கேமரோன், ஜஸ்டின் ஃபியூடோ, இந்த எல்லோரும் கைலாக கொடுத்து ஒரு தனிநபருக்கு கொடுக்கவில்லை. அன்று பராக் ஒபாமா இலங்கைக்கு குட் நியூஸ் கண்ட்ரி என்று தான் சொன்னார். உலகத்திலே சனநாயகம் மிகவும் வலுப்பெற்ற ஒரு நாடாக அன்று குறிப்பிட்டார்கள். அதனால்தான் அன்று அதனூடாக பல்வேறு சலுகைகளை எம்மால் வென்றெடுக்க முடிந்தது. நான் சொன்ன வகையிலே GSP+ சலுகை போன்றவை. அதுவரை நாம் உலகில் ஊடக அடக்குமுறையிலே 5வது இடத்தில் இருந்தோம். மீண்டும் மிகவும் சுதந்திர ஊடகம் உள்ள ஒரு நாடாக இன்று, சனநாயக நாடாக இன்று உலகம் இலங்கையை அங்கீகரித்திருக்கின்றது. 2013 உண்மையிலேயே நான் சுருக்கமாக சொன்னால் நாங்கள் பொறுப்பேற்ற நாட்டை சொல்ல வேண்டும். 2013 அரசாங்கத்தின் வருமானம் 1,132 பில்லியனாக இருந்தது. கடன் தவணை அந்த ஆண்டு 1,863 பில்லியனாக இருந்தது. எமது வருமானத்தை விட கடன் செலுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். அரச கடன்களில் செய்யப்பட்ட முதலீடுகள் பின்னடைவு கண்டன. 2013 வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் ஒரு நிலுவையும் காணப்பட்டது. வரவு செலவு திட்ட துண்டுவிழும் தொகை 5% அளவில் இருந்தது. இந்த நீண்ட முதலீடு காரணமாகவும் வெளிநாட்டு முதலீடு குறைந்த காரணத்தினாலும் பொருளாதாரம் சீரழிந்து காணப்பட்டது. 2015 பின்னர் எமது அரசாங்கத்துக்கு அதன் பொருட்டு தலையீடு செய்ய முடிந்தது. அதன் விளைவாக மலிக் சமரவிக்ரம அவர்களுக்கு தெரியும், 2017 இலங்கைக்கு அதிக ஏற்றுமதி செய்த ஒரு நாடாக இருக்கின்றது. 2014 அரச வருமானம் துரித அளவில் குறைந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 11.5% இருந்த அதேவேளை பிராந்திய நாடுகளில் அதிக அரச வருமானத்தை கொண்ட ஒரு நாடாக இலங்கை காணப்பட்டது. இருந்தாலும் கூட 2018 அரச வருமானம் 115.6% அதிகரிக்க முடிந்தது. 2019 ஜனவரி 10 அளவிலே நான் இந்த பாராளுமன்றத்திலும் அன்று சொன்னேன், இது ஒரு பாரதூரமான நிலைமை. அரச ராஜபக்ச யுகத்தின் கடனையும் செலுத்த வேண்டியிருக்கின்றது. $1 பில்லியன் கடன் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஜனவரி 10 இந்த கடனை செலுத்த வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் தேவைப்படுகின்றது. பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் இந்த நாட்டில் சட்ட ரீதியான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும், சட்ட ரீதியான ஒரு பிரதம அமைச்சர் இருக்க வேண்டும், சட்ட ரீதியான ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இன்று துருக்கி, அர்ஜென்டினா, கிரீஸ் போன்ற நாடுகளில் ஏற்பட்டிருந்த ஒரு நிலைமை ஏற்படுவதை தடுக்க முடியாது. இந்த சூழ்ச்சி இடம்பெற்ற நாளிலிருந்து நான் சொல்வது, இன்றளவில் இவற்றை ஏற்படுத்திய அந்த சூழ்ச்சிதாரர்களின் சேர்ந்த நிவாத் கப்ரால் என்று சொல்கின்றார், அரசியல் நெருக்கடி விரிவடைந்தால் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் பாரிய பின்னடைவு ஏற்படும் என்று சொல்கின்றார். இதுதான் உண்மை நிலைமை. இவர்கள் ஒரு மாத காலத்துக்குள் 3 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கை அனைத்தையும் பின்னகர்த்தி இருக்கின்றார்கள். பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அண்மையிலே சொல்லியிருந்தார், கமத்தொழிலாளர்களுக்கு வரி சலுகை தரப்போவதாக சொன்னார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டில் விவசாயிகளில் அந்த விவசாயத்துறைக்கேற்ற வருமானமானது 100% 3 அளவு தான் கிடைக்கின்றது. அப்படி என்றால் இந்த வருமான வரி சலுகையானது சனாதிபதி அவருடைய சகோதரர் டட்லிக்கு தான், அந்த டட்லி உள்ளிட்ட அந்த குழுக்களுக்கு தான் இவர்கள் வழங்கப் போகின்றார்கள் என்பதையும் நான் இங்கு சொல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறு ஒரு பக்கத்தில் நாம் முன்னோக்கி செல்கின்ற நிலையிலே இந்த நெருக்கடி ஏற்பட்டு உண்மையிலே அந்த நெருக்கடி காரணமாக இன்னும் மேலும் பல நிலைமைகளை எதிர்கொண்டிருக்கின்றோம். நான் சொன்னவாறு சட்ட ரீதியாக அரசாங்கம் இல்லாத காரணத்தினால் சனவரி 10ஆம் தேதி அளவிலே $1,000 பில்லியன் செலுத்துவதை பற்றி பார்க்க வேண்டும். அதைவிட ஒரு பாரதூரமான விடயம் இருக்கின்றது. சட்ட ரீதியற்ற அரசாங்கம் இல்லாத காரணத்தினால் December 31ஆம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்டில் சம்பளம் செலுத்த பென்ஷன் செலுத்துவதற்கு முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். குறிப்பாக 148 பிரிவின் கீழ் அரச நிதி நிர்வாகம் பாராளுமன்றத்திடம் தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட சனாதிபதி அவர் இதுவரை பாராளுமன்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசாங்கத்தை நிறுவவில்லை. இதுவரை 1.5 மாதம் சென்றும் கூட பாராளுமன்றத்துக்கு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பிரதம அமைச்சர் இன்று நியமிக்கப்படவில்லை. அப்படி என்றால் சபாநாயகர் அவர்களே, உடனடியாக பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கக்கூடிய பிரதம அமைச்சரை நியமிக்க வேண்டும். அந்த பிரதம அமைச்சர் யார் என்பதை இன்று நாங்கள் தெளிவாக உலகுக்கு சொல்லியிருக்கின்றோம். அப்படி என்றால் அதன் மூலம் உடனடியாக புதிய அமைச்சரவை ஒன்றை ஸ்தாபித்து அதனூடாக இந்த நத்தார் பண்டிகைக்கு முன்னதாக நாம் அனைவரும் இந்த பாராளுமன்றத்துக்குள் ஓட்டன் ஒன் அக்கவுண்ட் பட்ஜெட் ஒன்றை அடுத்த ஆண்டு குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்காவது தாவித்து அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை 2019 ஆரம்ப காலத்திலே கொண்டு வர முடியும். ஆகவே சனாதிபதியிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது இவ்வளவுதான். இந்த நிலைமையை மேலும் நெருக்கடியாக்காமல் இன்று இந்த பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை எண்ணிக்கையிலே நிரூபிக்கின்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று மாலை பிரதம அமைச்சராக நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த அமர்வுக்கு பின்னர் ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம், இந்த நிலைமையின் கீழ் மிகவும் பாரதூரமான ஒரு காலகட்டம் வர உள்ளது. மிகவும் பாரதூரமான பொருளாதாரம் நிலைமை, மிகவும் மோசமான ஒரு நிலைமை காணப்படும் போது அதற்கு எதிர்கொள்ளக்கூடிய அனுபவம் உள்ள ஒரே தலைவராக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இனியும் இந்த நாட்டை காட்டிக் கொடுக்காமல் இதுவரை செய்த தவறுகளை சரி செய்து ஒரு நாடு என்ற ரீதியிலே நாங்கள் முன்னோக்கி செல்வோம் என்ற யோசனையை முன்வைத்து மீண்டும் ஒருமுறை இந்த பாராளுமன்றத்தில் அனைவரும் இந்த நம்பிக்கை வெளிப்படுத்தும் பிரேரணைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. கௌரவ மங்கள சமரவீர் அவர்களே, அடுத்து கௌரவ மாவை சேனாதிராஜா அவர்கள்.
மிக்க நன்றி சபனார் அவர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் டைம்.
எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய கூட்டொன்றை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக ஒரு கூற்றை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற வகையிலும், பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும், 2018 நவம்பர் 29 திகதி 14 தமிழரசு கட்சியின் 14 பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்டு மைத்ரிபால சிறிசேனா அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கடிதம். இந்த கடிதம் ஹன்சாட்டில் சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன். இந்த கடிதம் இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை 3 மொழிகளிலும் வெளிப்படுத்துகின்றது. மிகவும் தெளிவாக இதில் குறிப்பிடப்படுகின்றது, நாம் அரசாங்கத்தின் தரப்பொன்றாக நாம் செயற்பட மாட்டோம், எதிர்கட்சியில்தான் நாம் தொடர்ந்தும் செயற்படுவோம். இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எமது நிலைப்பாடு, கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நிலைப்பாடு தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 3 மொழிகளிலும் இதனை ஹன்சாடில் சேர்க்குமாறு நான் வேண்டிக் கொள்கின்றேன்.
நன்றி கௌரவ மாவசேந்திரராஜா அவர்களே. அடுத்து கௌரவ அனுர குமார திசாநாயக் அவர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக இன்று இந்த பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பிரதம அமைச்சரை அமைச்சர் பதவிக்கு நியமிப்பதற்கான நம்பிக்கையை தெரிவிக்கும் ஒரு பிரேரணை. இந்த பாராளுமன்றத்தில் கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த ஏப்ரல் மாதம் 4 திகதி நடைபெற்ற அவர் பிரதமர் பதவியை வகிக்கும் போது அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டது. அந்த நம்பிக்கையில்லை பிரேரணியின் போது சபாநாயகர் அவர்களே அதற்கு ஒத்துழைப்பு தந்து அவருடைய 3 மேற்பட்ட பிரதமர் பதவி காலத்திலே அவரால் செய்யப்பட்ட பணிகள் மற்றும் அவருடைய தலையீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை விடயங்களை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தை சமர்ப்பித்து அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நம்பிக்கையில்லா பிரேரணை ஆதரித்தோம். இன்று அதற்கு முரண்பட்ட ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது, நம்பிக்கையை தெரிவிக்கும் பிரேரணை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நம்பிக்கை தெரிவிக்கும் பிரேரணையின் தொடர்பாக பேசும்போது, கடந்த ஏப்ரல் மாதம் 4 திகதி நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது நாங்கள் முன்வைத்த எந்த விடயமும் குறைவின்றி தொடர்ந்தும் அது செல்லுபடியாகும் என்பதையும் நான் இங்கு சொல்ல வேண்டும். காரணம், கௌரவ சபாநாயகர் அவர்களே, அன்றும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம், அரசாங்கத்தின் இருப்பு, அரசாங்கம் ஒன்றின் எதிர்காலமானது பாராளுமன்றத்தின் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அல்ல. அந்த அரசாங்கம் தமது அரசாங்க செயற்பாட்டிற்குள் பிரதமராக, அமைச்சரவை அமைச்சர்கள் அரசாங்கமாக, என்னதான் எந்த அளவுக்கு ஆட்சி நிர்வாகம் மற்றும் மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு வென்றெடுக்க முடியக்கூடும் என்பதுதான் முக்கியமான காரணியாக இருக்கின்றது. ஆனால் கடந்த 3.5 கால பகுதியிலே அரசாங்கத்துக்கு எதிராக வாக்கெடுப்பு போது, வரவு செலவு திட்டத்தின் போது, நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது மற்றும் மேலும் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் மூலம் தமது உறுதித்தன்மையை நிலைத்தன்மையை நிரூபித்திருந்தார்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் என்னத்தான் நம்பிக்கையை வென்றிருந்தாலும் கூட, நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுடைய நம்பிக்கை என்றால் மீறியிருக்கின்றது, நம்பிக்கை குறைந்திருக்கின்றது, ஈனப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த ஆட்சி செயற்பாடானது ஆட்சி செயற்பாட்டின் தொடக்கமானது ஜனவரி 8 திகதி. அந்த ஜனவரி மாதம் 8 திகதி மக்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மக்கள் ஆணையை கொடுத்திருந்தார்கள். இதற்கு முன்னரும் இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம், அந்த மக்கள் ஆணையின் உள்ளடக்கமானது. அதாவது அந்த இதற்கு முன்னர் அரசாங்கத்தை அமைக்கும் போது அந்த மக்கள் ஆணையின் பிரதானமான விடயமாக இருந்தது அந்த கட்சியின் மீது தான் தங்கியிருந்தது. 77ஆம் ஆண்டாக இருக்கட்டும், 94ஆம் ஆண்டாக இருக்கட்டும், இந்த அரசாங்க மாற்றத்தின் போது அந்த அரசாங்கத்தை தாவிப்பதற்கான மக்கள் ஆணை அதிக பங்கை அந்த கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் கருத்து தான் வெளிப்படுத்தியிருந்தது. ஆனால் ஜனவரி மாதம் 8ஆம் திகதி அரசாங்கத்தில் ஒரு முக்கியத்துவம் இருந்தது. ஜனவரி மாதம் 8ஆம் திகதி விரட்டியடிக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக கட்டியெழுப்பப்பட்ட புதிய அரசாங்கம் மக்களையானது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொந்தமான ஒன்றாக இருக்கவில்லை. அந்த மக்கள் ஆணையின் உள்ளடக்கமானது பெரும் மக்கள் எதிர்பார்ப்புகளை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது. சனநாயகம் தொடர்பாக, மேலும் சபான மக்களுடைய சுதந்திரம் தொடர்பாக, பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக, வஞ்சக மோசடி தொடர்பாக, மற்றும் எமது நாட்டில் படுகொலை தொடர்பாக, மற்றும் அவ்வாறான படுகொலைகள் தடுப்பதற்கு மற்றும் தண்டனை அளித்தல் தொடர்பாக பெரும் அரசியல் விடயங்கள் காணப்பட்டன. அந்த விடயங்கள் எல்லாம் மேலிருந்து வந்த ஒரு காலமாகத்தான் அது இருந்தது. ஆனாலும் கூட சனாதிபதி அவர்கள், சபாநாயகர் அவர்களே, அந்த ஒட்டுமொத்த செயற்பாடுமே மக்களுடைய பொது எதிர்பார்ப்புகளை போக்கி, அதாவது ஒரு சில கட்சியின் அடிப்படையில் தான், தேவையின் பிரகாரம் தான் அந்த ஆட்சி முன்னெடுக்கப்பட்டன. இப்பொழுது கௌரவ மங்கள சமரவீர் அவர்கள், கௌரவ உறுப்பினர், என்னுடைய 3.5 ஆண்டு அந்த ஆண்டு செயற்பாடு தொடர்பான ஒரு ஆவணத்தை இங்கு சமர்ப்பித்தார். நான் அதை வாசிக்கவில்லை, ஆனால் எனக்கு தெரியும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பற்றிய ஒரு கருத்து எனக்கு இருக்கின்றது. ஆனால் அடங்கப்பட வேண்டிய பல விடயங்கள் அதில் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். அதை எழுத வேண்டிய பல விடயங்கள் அதில் எழுதப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் அவரது பிறகு நாங்கள் எழுதுவோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்குதான் அது இருக்கின்றது. அந்த எழுத விடயங்கள், அதாவது எழுதிய விடயங்கள் அல்ல, எழுதப்படாத விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அந்த விடயத்துக்கு எழுதப்படாத விடயங்கள் தொடர்பாகத்தான் நீங்கள் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். அந்த விடயங்கள் அவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அதை மௌனமாக அதை அங்கீகரித்தல் அல்லது கண்டும் காணாத ஒரு நிலைமை என்கின்றது இருக்கின்றது. ஆகவே அந்த அந்த புத்தகத்தில் அடங்கப்படாத உள்ளடக்கப்படாத விடயங்கள் பற்றி தான் இந்த பொறுப்பு இருக்கின்றது. அரசாங்கம் ஒன்றை நடத்தும் போது எல்லாம் அரசாங்கம் நடத்தும் போது சில நல்ல விடயங்களும் செய்ய வேண்டி வரும், அது அடிப்படை பொறுப்பு. ஆனால் நல்ல விடயங்களை செய்வதோடு மோசமான விடயங்களை செய்யாமலும் இருக்க வேண்டும். நல்ல விடயங்களை செய்வதன் மூலம் அந்த வரலாற்றை நியாயப்படுத்த முடியாது. வரலாற்றை நியாயப்படுத்துவதற்கு மோசமான விடயங்களை செய்யவில்லையா? செய்தார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அக்டோபர் 26ஆம் திகதி இப்படி ஒரு சூழ்ச்சி முன்வரும் போது அந்த சூழ்ச்சியை இவ்வாறு செய்வதற்கு தேவையான சமூக பின்னணியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எமக்கு சனாதிபதி மைத்திரிபால அவருடைய அரசியலமைப்பை மீறும் செயற்பாடும், மஹிந்த ராஜபக்சே அவர்களை மீண்டும் ஆட்சியை பெறுகின்ற ஒரு விடயம் என்கின்ற இடத்தில் அதை மட்டுப்படுத்த முடியாது. அதில் மைத்திரிபால சிறிசேன தமது அரசியல் தேவை கருதி அந்த செயற்பாட்டுக்கு அவர் அடியெடுத்து வைத்திருந்தார். அதே நேரம் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தமது தேவைகளின் பிரகாரம் அதில் ஒரு பங்காளியாக இருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட அக்டோபர் 26ஆம் திகதி அந்த அரசியல் சூழ்ச்சி அதில் வெளிப்பட்ட அந்த இரண்டு நடிகர்கள் வெளிப்பட்டாலும் கூட அந்த இரண்டு நடிகர்களுக்கும் அந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கான மேடை என்ன? யார் அந்த மேடை? பிரதான நடிகர்கள் இரண்டுவருக்கு எதிராக ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் அதில் பங்களிப்பு செய்திருக்கின்றோம். மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவும் சூழ்ச்சியான முறையிலே ஆட்சியை பிடிப்பதற்கான அந்த விவாதம் விமர்சனம் இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு மேடையை உருவாக்குவதற்கான பின்னணி எதனால் உருவாக்கப்பட்டது? கௌரவ சபாநாயகர் அவர்களே, அவ்வாறான சூழ்ச்சியான அரசாங்கத்தை இல்லாதொழிப்பதற்கு செயற்பாட்டுக்கு கை வைப்பதற்கு காரணம் இருந்திருக்க வேண்டும். அதை நியாயப்படுத்தவில்லை. அந்த செயற்பாடானது எந்த நிலைமையிலும் செய்யக்கூடாத செய்யப்பட்டிருக்க கூடாத ஒன்று. ஆனால் அதில் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் ஒன்று இருக்கின்றது. அவ்வாறான சனாதிபதி ஒருவர் அரசாங்கத்தை விரட்டிவிட்டு தமக்கு முரணான அரசியல்வாதி ஒருவரை அதில் அமர்த்தி அதற்கான பின்னணி இவ்வாறு உருவாக்கப்பட்டது. அது ஒரு சாதாரண ஒரு பின்னணி அல்ல.
கௌரவ சபாநாயகர் அவர்களே,
சூழ்ச்சியின் பிரதான சூத்திரதாரிகள் இருவரும் அவர்கள் என்றாலும் கூட அதற்கான பின்னணி ஒன்றும் இருக்கின்றது. அந்த பின்னணி தான் மக்களிலிருந்து தள்ளி இருந்த ஒரு அரசாங்கம் இருந்தது. மக்களுடைய தேவைகளை பிரதித்துவப்படுத்துவதற்கு பதிலாக தமது எண்ணம் போல் தனக்கென்ற ஒரு உலகத்திலே அதுதான் சரியான விடயம், அதுதான் உறுதியான விடயம் என்கின்ற மனநிலையில் செயற்பட்டார்கள். அந்த மனநிலையின் பின்னணி தான் இவ்வாறான ஒரு நாசகரமான ஒரு பின்னணியை உருவாக்கியது. அப்படி இல்லாமல் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வழக்கு தொடர்ந்ததை போல அப்படி நாங்கள் நம்ப பார்க்க கூடாது. எவ்வாறானும் கூட மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அப்படியே ஒரு சூழ்ச்சி என்று பார்த்தாலும் கூட அதற்கான ஒரு சமூக அங்கீகாரம் கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதனால் அது ஏற்பட்டது? 3.5 ஆண்டுகளில் இவர்கள் அவ்வாறான அந்த மக்கள் எதிர்ப்பு ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள். மிகவும் மோசமான சூழ்ச்சி என்றாலும் கூட அதற்கான ஒரு சமூக அங்கீகாரத்தை இவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அந்த சமூக நிலையை உருவாக்குவதற்கான முன்னோடியாகத்தான் பிரதமராக அப்போதிருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சபாநாயகர் அவர்களே, எவ்வாறு மீண்டும் இந்த கதிரையில் இந்த ஆசனத்தில் இந்த பதவியில் அவரையே ஏன் நியமிக்க வேண்டும் என்கின்ற பிரமாணத்துக்கு அரசாங்கத்தினால் வர முடியாது, அந்த ஜெயிப்பினால் வர முடியாது என்பதை நான் இங்கு உறுதிபட சொல்வேன். அப்படி என்றால் எமது அணுகுமுறை என்ன? எமக்கு கௌரவ சபாநாயகர் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி பற்றி எமது விமர்சனம் ஒன்று இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவரை விரட்டி அதில் ரணிலை அமர்த்துவதோ அல்லது மைந்தை விரட்டி ரணிலை விரட்டும் விடயமோ அன்றில் ஒன்று இல்லை. நாம் இந்த இருவரும் அந்த பதவியில் இருந்த நாட்டை ஆட்சி செய்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த இருவரும் அதில் இல்லாத சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அமர்ந்திருந்த அந்த கதிரையில் அவர் நீக்கினாலும் கூட மஹிந்த ராஜபக்சவை அமர செய்தது தொடர்பாக தனிப்பட்ட பிரச்சனை எமக்கு இருக்கவில்லை. அது அவர்களுடைய பிரச்சனை. அதை ஒருபோதும் எமக்கு ஏற்புடைய பிரச்சனை அல்ல. எமது பிரச்சனை என்னவென்றால், இருவர் இணைந்து அரசியல் அமைப்பின் மக்கள் ஆணையிலும் அரசியல் நாகரிகத்திலும் எந்த பிரமாணத்துக்கும் உள்ளடக்கப்படாத ஒரு அரசியல் சூழ்ச்சியினூடாக சூழ்ச்சியான நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது தொடர்பான பிரச்சனையை தான் இருந்தது. வேறு எதுவும் இல்லை. நாங்கள் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியுடன் முரண்படுவதற்கு காரணம் அதை ஆட்சியை பிடித்த விதம் தொடர்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு அதில் மஹிந்த ராஜபக்ச அமர்ந்தது தொடர்பாகவோ அதில் ரணில் விக்ரமசிங்கவை விரட்டி எடுத்ததோ எமக்கு ஏற்புடையதல்ல, எமக்கு ஏற்புடைய பிரச்சனை அல்ல. அவர்கள் அதில் அமர்ந்து என்ன செய்தார்கள் என்றும் எமக்கு தெரியும். அதில் இருந்து நீங்கி அவர்கள் என்ன செய்யப் போகின்றார்கள் என்றும் தெரியும். ஆகவே அது எமது கலந்துரையாடலில் எமது அரசியலுக்கு ஏற்புடைய ஒரு விடயமாக அது மாறியிருக்கவில்லை. எமது ஏற்புடைய விடயம் என்னவென்றால், இவ்வாறான ஒரு அரசியல் சூழ்ச்சியினூடாக அதிகாரத்தை பறித்தெடுத்து இந்த நாட்டில் அது முன்னுதாரணமாக இருந்தால், அது தொடர்ந்தும் இடம்பெறும் ஒன்றாக இருந்தால், அந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி கொடுக்கின்ற அந்த உத்தரவாதம் அதாவது முன்னுதாரணம் இந்த நாட்டின் எதிர்கால முன்னுதாரணமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஒரு பெரும் சீரழிவு ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிவித்தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்தோம். காரணம், அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் தொடங்கப்படும் போதே இந்த நாட்டில் அனைத்து சனநாயகம் தொடர்பான உணர்வுள்ள எல்லா பிரஜைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அப்படி ஒரு இட ஆரம்பிக்கும் போதே தோல்வியடைவது செய்வதுதான் இதன் நோக்கம். அக்டோபர் மாதம் 20 பதினைந்தாம் திகதி அதை நாங்கள் தோற்கடிக்க தவறும் பட்சத்தில் தொடர்ந்தும் அவ்வாறான சூழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த அரசியல் சனநாயகம் பற்றிய ஒரு விடயம் தான் நமக்கு இருக்கின்றது. அந்த கோட் நிலைப்பாட்டில் இருந்துதான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். மற்ற விடயங்களை பார்த்தால், பாராளுமன்ற ஒத்திவைத்தல், பாராளுமன்றத்தை கலைத்தல், பாராளுமன்ற அதற்கு பிறகு தேர்தலுக்கு திகதி குறிப்பிடல், பிரதமர் பதவி அளித்தல், நம்பிக்கை இல்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்ட நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமை, அமைச்சர்கள் பணியாற்றுவதும் எல்லாமே அக்டோபர் மாதம் 26ஆம் திகதி சூழ்ச்சிக்குள் இருக்கின்ற விடயம். அந்த சூழ்ச்சியை வெற்றி பெற செய்கின்ற மிகவும் அரசியலமைப்புக்கு முரணான நீதி அற்ற செயற்பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் நிமித்தம் தான் இந்த 26ஆம் திகதி சம்பவம். அந்த சம்பவம் தோற்றி அடைக்கும் பொழுது ஒவ்வொரு நடவடிக்கை மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தமது அரசியலமைப்பில் தமக்கு இருக்கின்ற அதிகாரம் மற்றும் வழங்கப்படாத அதிகாரம், தனக்கு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அதிகாரம் புரிந்து கொள்ளாத நிலையிலே அவர் இந்த சூழ்ச்சியை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சி செய்தார். இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எமது எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். சூழ்ச்சியை தோற்கடிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் நாங்கள் எமது பங்களிப்பை செய்திருந்தோம். பாராளுமன்றத்திலும் ராஜபக்சே அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தும் அதற்கு ஒத்துழைப்பதற்கும் காரணம் அந்த சூழ்ச்சியை தோற்கடித்து அது பாராளுமன்றத்துக்கு கையளிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருந்தது. நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு பங்குதாரராக அதில் கலந்து கொண்டோம். இந்த சூழ்ச்சியை தோற்கடிப்பதற்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியை வலியுறுத்துவது தான் நமக்கு நோக்கமாக இருந்தது. வீதி போராட்டங்கள், மக்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு செல்லுதல், இந்த எல்லா விடயங்களுமே இந்த சூழ்ச்சியை தோற்கடிப்பதற்கான எமது பங்களிப்பின் ஒரு விடயமாகத்தான் இருந்தது. எப்படி இல்லாமல் ஒருபோதும் எமதுக்கு கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் அரசியல் இயக்கமாக ஒரு சம்பவம் அரசியல் நிலை விடயங்கள் தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அந்த நிலைப்பாட்டை யார் எதிர்க்கின்றார்களோ அது பற்றி எமக்கு கவலை இல்லை. நாங்கள் நாடு மக்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம். அந்த நிலைப்பாட்டுக்கு யார் அணிந்து நிற்கின்றார்கள், அதற்கு யார் எதிர்க்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் நிலைப்பாட்டை மாற்ற மாட்டோம்.
அரசியல் இந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் முழு முயற்சியுடன் ஈடுபட தயாராக இருக்கின்றோம். இந்த செயற்பாடுகள் பல தடவைகள் தோல்வியுற்றிருக்கின்றன. அடுத்த ஒரு அரசாங்கம் உருவாகும் என்றால் அது யாரை உருவாக்குவது? அதில் ஒரு பிரதமர் இருக்க வேண்டும், ஒரு அரசாங்கத்தில் பிரதமர் இருக்க வேண்டும். அது யார் என்பது எமக்கு பிரச்சனை இல்லை. யாராக இருக்க வேண்டும் என்பதும் எனக்கு அது ஏற்புடையதாகாது. யார் இந்த பிரதமராக பதவியேற்றாலும் என்ன அழிவுகள் இடம்பெறும் என்று எமக்கு தெரியும். இந்த பொருளாதாரத்தில் ஈடுபட செய்வதற்கு எந்த ஒரு பிரதமராலும் செய்ய முடியாது. இந்த அரசியல் ரீதியிலான இந்த அரசியலை தான் இவர்கள் புதுமையான ஒரு வியாபாரமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சிந்திக்கும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். பிரதமராக மஹிந்த ராஜபக்ச ஒரு ரணில் விக்ரமசிங்காவோ யாராக இருப்பினும் இதனை மாற்றம் செய்ய முடியாது. வேறு யாராக இருப்பினும் இதை மாற்றம் செய்ய முடியாது. அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் இடம்பெறாது. அது மாத்திரம் இல்லை, எமது நாட்டுக்கு புதிய ஒரு பொருளாதார கொள்கையை யாராலும், யார் இந்த கதிரையில் அமர்ந்தாலும் யாராலும் அறிமுகப்படுத்த முடியாது. கிராமிய மக்களின் பொருளாதாரத்தை பார்க்கும்போது இந்த கொழும்புக்கு மட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்துக்கு பதிலாக கிராமிய ரீதியிலான ஒரு பொருளாதாரத்திற்கு மாற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் இந்த கதிரையில் யார் அமர்ந்தாலும் பரவாயில்லை. இது பல்வேறு வகையிலான பெயர்களால் அழைக்கப்படலாம். தற்போது தங்களுக்கு நம்பிக்கையுடன் இருப்பதாக கருதி எங்களுடன் நட்பாக இருக்கலாம், அல்லது சிலர் எதிர்ப்பராக இருக்கலாம், அல்லது எம்மோடு உறவு கொண்டாடலாம். ஆனால் யாராக இருந்தாலும் நாங்கள் அதை துச்சமாக தான் மதிப்போம். நாங்கள் அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இந்த சூழ்ச்சியை தோற்கடிப்பதற்கு பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் அரசியல் ரீதியாக தலையீட்டை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதற்கு அப்பால் இந்த பதவியில் யார் அமர்ந்தாலும் அவரது கடமை எப்படி இருக்கும், யாராக இருப்பினும் அந்த பதவிக்கு பரவாயில்லை. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த கதிரையில் அமர்ந்தால் புதியதாக அடுத்த வருடத்தில் எந்த ஒரு விடயங்களும் புதிதாக இடம்பெறாது, எந்த மாற்றமும் இடம்பெறாது. ஆகவே இந்த நம்பிக்கை தெரிவிப்பு பிறனை எமக்கு ஏற்புடையதாகாது என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்கள், ரவி கருணாநாயக் அவர்கள், இந்த சபையில் ஓரத்தில் இருந்து கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் வெளியில் சென்று கதைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கௌரவ ரவி கருணாநாயக் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் இங்கே பிரேரிக்கப்பட்டுள்ள பிரணிக்கு சார்பாக சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முதலில் அரசியலமைப்பு மீறப்பட்டுள்ள நிலையில் அதனை நாங்கள் நியாயப்படுத்த வேண்டும். சட்டப்பூர்வமாக நாடுபுறம் சென்று எமது நாட்டில் ரணில் விக்ரமசிங்கவேதான் பிரதமராக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 10th March 26th ஜனநாயகவாதத்தில் ஒரு கரும்புள்ளி பதிந்துவிட்டது. அதேபோன்று நினைக்கின்றேன், அரசியல் செய்யும் போது எல்லாம் தவறு செய்கின்றார்கள். நாங்கள் அந்த இருளுக்குள் செல்லாமல் நாங்கள் வெளிச்சத்தை தேடி நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாடு இன்னும் இன்னும் பாதாளத்துக்கு தள்ளப்படுமே ஒழிய நாங்கள் மீண்டும் செல்ல மாட்டோம். இந்த கடுமையான சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் இவ்வாறான பாரதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. இன்று அனைவரும் இலங்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஜனநாயக ரீதியாக இதற்கு பதிலளிக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாட்டிற்கு நன்மதிப்பை ஏற்படுத்தலாம். ஐக்கிய தேசிய முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து வலுவாக டிஎன்ஏவாக இருக்கட்டும், ஜேபியாக இருக்கட்டும், அவர்கள் வழங்கிய ஆதரவை நாங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் அவதூறு பேசிக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரை தூற்றிய வண்ணம் இருந்தால் மக்களுக்கு தான் கஷ்டங்கள் ஏற்படும். ஆகவே இந்த அரசியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனைகள் இடம்பெற்று 49 நாட்கள் கடந்திருக்கின்றன. சரியாக ஒரு நிலையான அரசு இல்லை, அரசாங்கம் இல்லை. சில பிரச்சனைகளை நான் கூற விரும்புகின்றேன். கூடுதலாக நாங்கள் நேரத்தை செலவழிக்காது தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த பயணத்தில் பாராளுமன்றத்திற்கு ஒரு மக்கள் ஆணை வழங்குகின்றார்கள். எமது கட்சி நிலைப்பாட்டை தெரிவித்து நாங்கள் 5 வருடங்களுக்கு அந்த ஆணையை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு சட்டவிரோத அரசாங்கத்தை உருவாக்கி அதன் பின்னர் உடனே தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகின்றார்கள், கருத்தை முன்வைக்கின்றார்கள். சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உயர்தர பரீட்சைக்கு 2 வருடங்கள் நாங்கள் தயார் ஆக வேண்டும். ஆகவே இந்த தாமரை முட்டையில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அவர்களால் பெரும்பான்மையை காண்பிக்க முடியாது, தேர்தலுக்கு செல்வோம் என்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆனால் பொகுட்டு கட்சியில் உள்ளவர்களுக்குத்தான் இந்த தேர்தல் தேவைப்படுகின்றது. ஒருவருக்குத்தான் இந்த பிரச்சினை, ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது, எதை மறைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள்,
இவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். ஜி எல் பீரிஸ் அவர்களை பாருங்கள். போட்வே கட்சியின் தலைவர் அவர் 19வது திருத்தத்தை கொண்டு வந்த போது சிறப்பான ஒரு உரையாற்றினார். இந்த ஸ்திரமற்ற நிலை இல்லா மக்களுக்குதான் நிலையான தன்மை ஏற்படுத்துவதற்குதான் இந்த திருத்தத்தை கொண்டு வருகின்றோம் என்று கூறி பாராளுமன்றத்தை உரையாற்றிவிட்டு அவர் வெளியில் சென்று போட்டுவிற்கு தேவை என்றால் அந்த கதையை மாற்றிவிட்டு அவர் கதைக்கின்றார். நீதிமன்ற தீர்ப்பின்படி இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் ஸ்திர நிலையை ஏற்படுத்த வேண்டும், ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். ஜனாதிபதியும் பிரதமரும் சபாநாயகரும் இந்த விசிஷ்ட ஒரு முயற்சியில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அதற்கான வாய்ப்பு கிடைப்பட்டு இருக்கின்றது. ஒன்றரை வருடங்கள் இருக்கின்றன பொது தேர்தலுக்கு. ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு வருடம் ஒரு மாதம் இருக்கின்றது. ஆனால் அப்பாய் மக்கள் நாங்கள் ஏன் பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் தேவை என்று மக்கள் சிந்திக்கலாம். இதை பார்த்துக்கொண்டு மாகாண சபை தான் தோண்டித்தனமாக செயல்படலாம், பிரதேச சபை தான் தோண்டித்தனமாக செயல்படலாம். இவ்வாறுதான் 70 வருடங்களாக இப்படிதான் ஜனநாயகம் சீரழிக்கப்பட்டிருக்கின்றது. ஜேபி கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே அவர்கள் செய்ய முடியாது என்று கூறியதை நாங்கள் செய்வோம். நாங்கள் அரசாங்கத்தை ஏற்படுத்துவோம். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்பார். ஆகவே நாங்கள் அந்த சவால்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதேபோல ஒரு தோல்வியடைந்த ஒரு நாட்டில் அரச ஊழியர்கள் எவ்வாறு இந்த போலி அரசாங்கத்துக்கு உதவுகின்றார்கள் என்று பார்ப்போம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தேசிய சேமிப்பு வங்கியினூடாக மீண்டும் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. போட்டு ரூபாயினால் ஒடுக்கல் வாங்கும் தேசிய சீம வங்கி 1000 மில்லியன் டாலரை வாங்கியிருந்தது. 2016 ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி தான் அதற்கு மந்தி கட்டியது. 12 பில்லியனாக அதிகரித்தது. முதலீட்டாளர்கள் அல்லது அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி கொடுக்கப்படவில்லை. இது இறுதியாக வரி செலுத்துபவர்களிடம்தான் அறிவிக்கப்பட்டது. ஆகவே நிதியமைச்சர் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் பிரதமர் இல்லை என்று கூறிய பின்னர் ஏற்பட்ட நிலைமை செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெளிநாட்டு ஒதுக்கம் 9.8 பில்லியன், அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 8.7 பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்தது. ஆனால் இப்போது கூறப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் 6 பில்லியனாக குறைந்திருக்கின்றது. மத்திய வங்கி ஆளுநர் பிரதி ஆளுநர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மத்திய வங்கியின் செயலாளர் உள்ளிட்ட 750 மில்லியன் அமெரிக்க டாலர் தற்காலிக கடன் வசதியை அமைச்சரை அனுமதியின்றி பெற்றுக் கொள்வதற்கு பேரணிகள் முன்வைக்காது தேசிய சேமிப்பு வங்கியில் தனியார் ஒரு தவிசாளரை நியமித்து அதனை பெற்றுக் கொள்ளும் முயற்சி தான் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களிடம் இந்த தவறை உடனடியாக திருத்த வேண்டும் என்று சபாநாயகரிடம் நான் வேண்டுகோள் விடுக்க இருக்கின்றேன். அரச உத்தியோகத்தர்களை வரவழைத்து எப்படி நீங்கள் அமைச்சரவை அல்லது அரசாங்கம் இல்லாத சந்தர்ப்பத்தில் எப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று கேட்க வேண்டும். அப்பாய் மக்கள் 100 ரூபாய் 50 ரூபாய் என்று சேமிப்பு செய்வதன் மூலம் இந்த தேசிய சேமிப்பீட்டின் செயற்பாடுகளை நாங்கள் வினவ முடியும். ஆகவே நாங்கள் எப்படி இந்த சூழ்ச்சிகளை தடுக்க முடியும்? மத்திய வங்கி உத்தரவு வழங்கியதா? அப்போதைக்கு இருந்த சந்தர்ப்பத்தில் டாலர் ரூபா பெருமை தளம்பல் அடைகின்றது. அக்டோபர் 26 முதல் நேற்றைய தினம் வரையில் 14 ரூபாவால் குறைமதிப்பீடு ஏற்பட்டது. மத்திய வங்கியா அல்லது மத்திய வங்கியின் செயலாளரா அல்லது அப்பாய் மக்களா இதற்கு இழப்பீடு செய்வார்கள் என்பதை கேட்க விரும்புகின்றேன். இதன் தேவை என்ன? 6.9 பில்லியன் ரூபா ஹாட்மணி என்று அழைப்போம். தற்காலிகமாக இதனை மிகையாக காட்டி இவர்கள் அதனூடாக பலன் பெறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். எதிர்காலத்தில் ஆகவே வரி செலுத்துபவர்கள் இதில் கஷ்டத்தில் விழப்போவார்கள். ஆகவே இதனை நிறுத்த வேண்டும். இதேபோல இந்த சந்தர்ப்பத்தில் கட்டவிழ்த்துவிடப்பட்டுள்ள இந்த தன்மையினூடாக இங்கே நடந்து கொள்ளும் விதத்தை சிலரது உறுப்பினர்களது விதத்தை பார்த்தால் இந்த ரூபாயின் பெறுமதி மதிப்பிறக்கம் அதை போன்று பொருளாதார சீர்கேடு என்பவற்றை பார்த்து பந்துல குணவர்தன கூறினார், இதை நாங்கள் எப்படி நிறுத்துவது என்று கேட்டார். இவ்வாறான கேலிக்கூத்தாளர்கள் தான் இருக்கின்றார்கள். சிங்கப்பூருக்கும் ஒப்பந்தம் நீக்கப்பட வேண்டும் என்று கேட்டார் பந்துல குணவர்தன. இவர்கள் இதை செய்ய முடியாது என்று தான் கூறுகின்றார். அதேபோல அன்றைய அப்பா இன்று கூறினார், அவர் முன்னாள் அமைச்சர், December 31 11:52 சகல அதிகாரங்களும் மீண்டு வரும் என்று விசேட கணக்கினூடாக செலவிட முடியும். இந்த அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் போலி அரசாங்கத்தை நாங்கள் செயற்படுவதை தடுக்க வேண்டும் என்றால் ஜனவரி மாதத்தில் பெரும்பான்மை அங்கீகாரம் இல்லாவிட்டால் பணத்தை செலவிட முடியாது. கணக்கு வாக்கெடுப்பை கொண்டு வந்து அங்கீகரிக்காவிட்டால் இதற்கு பதிலளிக்க வேண்டும். அதேபோன்று தோட்டத்தில் 12 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. இதற்கு பொறுப்பாளர்கள் யார்? எதிர்கட்சியில் இருந்து சத்தமிடுகின்றார்கள் 1000 ரூபாய் சம்பளம் பெற்று தருவதாக. ஆனால் திகாம்பரம் மனுகணேசன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கூறினார்களா? இல்லை, அவர்கள் அதற்கு பதில் அளிக்க முடியும். ஆனால் எதிர்கட்சிக்கு போனவுடன் அப்பிரதேசங்களுக்கு சென்று இப்படியான அராஜக தன்மையை இவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இதற்கு மேலான நேரத்தை செலவிட நினைக்கவில்லை. போட்டு உறுப்பினர்களுக்கு அப்பால் அனைத்து உறுப்பினர்களும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டு பிரதமர் என்று நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரணிக்கு சார்பாக வாக்களிக்குமாறு கேட்டு எமக்கு நடக்காத ஒரு விடயம் நாட்டுக்கு தேவையான செயற்பாடுகளுக்கு கைகோர்ப்பு என்று கூறிவிடுகின்றேன். நன்றி, வருங்கள். வணக்கம். நன்றி ரவிக்கருணை அவர்களே. கயந்த கருணாத்திலக்கு அவர்கள். அடுத்ததாக கௌரவ சபாநாயகர் அவர்களே, October 26 ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் நெருக்கடி காரணமாக எமது கட்சியின் பிரதி தலைவர் சதீப் பிரேம்தாஸ் அவர்கள் இப்படி ஒரு பேரணியை கொண்டு வர வேண்டியிருந்தது. முதலில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்று முதல் அரசியல் ரீதியாக பிழை போகாது நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடியவர்கள் இந்த சபையில் இருக்கும் போது எனக்கு சில வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமே மகிழ்ச்சி. பல்வேறு சலுகைகளை பெற்றுக்கொண்டு அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த எந்தவித சக்திகளுக்கும் தலை வணங்காது தலை சாய்க்காது நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள், மனசாட்சிக்கேற்ப செயற்படக்கூடியவர்கள் இந்த கௌரவ சபாநாயகர் அவர்கள்தான். இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் முதற்கொண்டு தலைமையேற்று செயற்படுத்தியவர். இந்த உறுப்பினர்களின் இந்த செயற்பாடுகளுக்கு நான் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, இதுக்கு முன்னர் இந்த சபையில் அக்டோபர் 26 பின்னர் இந்த ஸ்திரமற்ற நிலைமை இருந்தது. பாராளுமன்றத்தில் சிறப்பாக சேவையாற்றிய பாராளுமன்ற உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், பாராளுமன்றத்தின் இந்த ஜனநாயகத்துக்காக செயல்பட்ட போலீசார் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுக்கும் அதேபோல் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பிரேரணையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களது அவர்கள் பிரதமராக வேண்டும், அவருக்கு நம்பிக்கை தெரிவிப்பதுதான் இப்பிரதேனின் நோக்கம். அவரது எதிர்கால நோக்கங்கள் பற்றி அதை பிறகு நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். கடந்த 26 முதல் இந்த பிணக்குகளுக்கு முன்னிலையில் அவர் செயற்பட்ட விதம், அவரது செயற்பாடுகளுக்கு இப்ப நாங்கள் அன்று ஞாபகப்படுத்த வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தனது இந்த சவால்களுக்கு மத்தியில் மிகவும் ஒழுக்கமுடைய ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தவர், இலங்கையில் இருக்கும் ஒரு சிறந்த ஒரு தொழில்சார் அரசியல்வாதி என்பதை காட்டியிருக்கின்றார். ஆகவே தொழில்சார் ரீதியாக அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிறந்த ஸ்திரமான வலுவான அரசியல் நோக்கத்தை கொண்டுதான் இவ்வாறானவர்கள் செயற்படுவார்கள். அவ்வப்போது இடம்பெறும் சில மனக்கசப்புகள் அல்லது மகிழ்ச்சிகளுக்காக சில்லறை விடயங்களுக்காக இந்த மனது மாற்றமடையாது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்று நாங்கள் எமது நம்பிக்கையை தெரிவித்தது ஒரு சிறந்த வேலைத்திட்டத்தை கொண்டுள்ள ஒரு தலைவருக்கு. அந்த வேலைத்திட்டத்தினூடாக அவரது சிறந்த திட்ட வரைவுகளை வைத்திருக்கின்றார். கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டுக்கு சிறந்த பணியை ஆற்றியிருக்கின்றார். இலங்கையில் இதுவரை உருவாகிய சிறந்த தலைவர்களுள் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இந்த துடைசவசமான நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் தாங்கள் ஒவ்வொரு விதமாக பதிவுகளை முன்வைத்திருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களது அனுபவத்தை பார்க்கும் போது எமக்கு ஒரு பழமொழி இருக்கின்றது, நிறைகுடம் தளம்பாது என்று. ஆகவே சிறப்பாகவர் தளம்பாது இவர் நடவடிக்கை செயற்பட்டு முன்னுதாரணமாக வெளிநாடுகளுக்கும் காட்டியிருக்கின்றார். அவர் தொழில்சார் நிபுணத்துவம் கொண்ட அரசியல்வாதி. நேரத்தை நான் மீன் மரியம் செய்ய முடியவில்லை. இந்நம்பிக்கையில் தெரிவிக்கும் பேரணி இங்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. பாராளுமன்றத்தில் நாங்கள் கூடிய போது எதிர்கட்சி நடந்து கொண்ட விதத்தை நாங்கள் பார்த்தோம். இதை பார்க்கும் போது கிராமிய மக்கள் கூறுவார்கள், நாங்கள் பிரதமர் பதவிக்கு நாங்கள் செயற்படுவதை தவிர்த்தது. அந்த நோயாளர் விடுதியில் நோயாளர்கள் சுற்றித்திருந்தாலும் வைத்தியர் நிதானமாக இருப்பார் என்பதற்கு அமைதான் அன்று நடந்து கொண்டார்கள். கூடுதலானவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள். அதே போல இந்த அரசியல் ரீதியான நோய்களுக்கு விசேட நிபுணத்துவம் பெற்றவராக வைத்தியராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை கூறி இந்த பிரேரணையை சேர்ந்தவர் பிரேரணை முன்வைத்த எமது கட்சியை சேர்ந்த பிரதி அமைச்சர் அவர்கள், பிரதி தவிசாளர் அவர்கள். ஆகவே இதே போன்று சபாநாயகர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் நீங்கள் எதிர்காலத்திலும் பாடுபட வேண்டும்.
ஜனாதிபதித்துவமாக
நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் என்று எதிர்கொண்டு ஜனாதிபதியும் சிறப்பாக முடிவுகள் எடுப்பார் என்று நினைத்து ஜனாதிபதியின் மக்கள் எதிர்பார்க்கும் இந்த முடிவுகள் நிகழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்து வாக்கெடுப்பு நேரம். நாங்கள் இலத்திரனியர் முறையில் வாக்கெடுப்புக்கு செல்வோம்.
கருணாகரனா சந்தே பிரகாஷ் கிருஷ்ணா வாடிவேந்தர்
தமது இருக்கைகளை அமருங்கள். வாக்களிப்பதற்காக அமைதியாக அப்பொழுது வாக்களிக்கும் நேரம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு உதவிகள் வழங்கப்படும்.
வாக்களிக்க வாக்களிப்பதில் இப்பொழுது வாக்களிப்பு நிறைவடைந்து விட்டது. ஏதேனும் சிரமங்கள் எதிர்நோக்கிய உறுப்பினர்கள், கௌரவ உறுப்பினர்கள், கௌரவ பௌசி அவர்கள், நீங்கள் ஆதரவாக கௌரவ கபீர் அசீம் அவர்கள், அவர் ஆதரவாக வேறு எவராவது இருக்கிறீர்களா? இளத்திரையில் வாக்களிப்பு முறையில் கலந்து கொள்ள இயலாமல் போன கௌரவ சம்பந்தன் அவர்கள், அமைதி பிரேரணைக்கு சார்பாக 117 வாக்குகள். சபை சொத்திய அதற்கிணங்க பிரேரணை சபையினால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை கூறப்படுகிறேன். கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பிரேரணையை அங்கீகரிக்க இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரேரணை அக்டோபர் 26 தேதி ஏற்பட்ட அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாட்டினை தோல்வியடைய செய்ய மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு பிரேரணை. அக்டோபர் 26 சூழ்ச்சி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுடைய வார்த்தைகளில் கூறுவதானால் இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே போலவே பாராளுமன்றத்தை பாதுகாக்க நாங்கள் எம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த வழிமுறை என்ன? நான் நினைக்கிறேன், குறிப்பாக அமெரிக்க சனாதிபதி அப்ராம் லிங்கன் நன்றி கூறினார், சனநாயகம் என்பது மக்களால் மக்களால் மக்களுக்காக செய்யப்படும் மக்களாட்சி முக்கியமானது. மக்களால் அரசாங்கம் உருவாக்கப்படுகின்றது, அதாவது மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு அந்த பாராளுமன்றம் பிரதமர் ஒருவரை தெரிவு செய்வது தான். சனாதிபதியால் தெரிவு செய்யப்படுகின்ற அரசாங்கம் அல்லாதுதான் வித்தியாசம். மக்களால் ஆக்கப்படுகின்ற அரசாங்கம், அந்த கோட்பாட்டை நாங்கள் அனைவரும் அர்ப்பணித்து மதிக்கிறோம். மக்களால் அரசாங்கம் என்று தெரிவு செய்யப்படுவது எங்களுடைய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு தான் நாட்டின் தலையாய சட்டமாக இருக்கிறது. நாங்கள் சட்டத்தின் இறைமையை ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நாடு. எனவே இந்த சட்டத்தின் இறைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே முதன்மை சட்டத்திற்கு இணங்க தான் நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த அரசியலமைப்புக்கு இணங்க இயங்குவதற்காகத்தான் எங்களுடைய அரசியல் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் உண்மையிலேயே மொட்டுக்கு வாக்களித்த ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் மைந்த அதே போலவே மைத்ரி அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேரும் கோருவது என்ன? நாங்கள் அரசியலமைப்பை மீற முடியாது, இது கெட்ட வேலை என்று தான் கூறுகின்றார்கள். எனவேதான் எம்எல் பலர் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். இந்த சபையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் சில ஒரு சந்தர்ப்பத்தில் 122 பேர் இந்த சபையின் அதிகாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு சபாநாயகர் என்ற பெயரில் நீங்கள் அளித்த தலைமைத்துவத்தை நாங்கள் உண்மையிலேயே பாராட்டுகின்றோம். உங்களுடைய தலைமைத்துவம் இல்லாவிட்டால் எங்களால் இந்த பாராளுமன்றத்தை பாதுகாத்திருக்க இயலாது. 2015 நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் அன்று அரசியலமைப்பு பலவீன நிலையில் இருந்தமை காரணமாக நாங்கள் இத்தருணத்திலே 19வது திருத்தத்தை அங்கீகரித்து பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை அதிகரித்து சனாதிபதி அவர்களின் தத்துவங்களை வரையறுத்து நீதித்துறை சுதந்திரத்தை உறுதி செய்து சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமித்தோம். ஒரு சிலவற்றில் வேலை இருக்கின்றது, அரசாங்கம் பயணம் செய்யும் வேகம் குறைவடைகிறது என கூறலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த சுயாதீன ஆணைக்குழுவை இயக்க நீங்கள் பெருமுயற்சி எடுத்தீர்கள். நாங்கள் அனைவரும் இதன் சுயாதீன பண்பை பாதுகாக்க பாராளுமன்றத்தின் தத்துவங்களை பாதுகாக்க செயலாற்றினோம். நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும், நாங்கள் உருவாக்கிய இந்த சட்டகம் காரணமாக இன்று மக்களுக்கும் இயலும், குறிப்பாக இந்த நாட்டிலே சனநாயகத்தை பாதுகாக்க முன்வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த விதமான அச்சமும் இல்லை. முன்னொரு காலம் இருந்தது, மக்கள் பீதி நிலையில் இருந்தார்கள், இப்பொழுது அந்த நிலைமை இல்லை. எனவே அது நாங்கள் ஆற்றிய ஒரு சேவை என்றுதான் கூற வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் எங்களிடம் பலவீனங்கள் குறைபாடுகள் இருக்கலாம். நாங்கள் சாதிக்கக்கூடியவை இருந்தன, சாதிக்க இயலாமல் போனவை இருந்தன. நாங்கள் பயணித்த வேகம், இந்த பிரதான இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வேலை செய்த நேரத்திலே பல்வேறு கருத்துக்கள் இங்கே மோதியதன் காரணமாக எங்களால் வேகமாக பயணத்தை செய்ய முடியவில்லை. எங்களுடைய பயணம் மெதுவாகத்தான் இடம்பெற்றது. இவ்வாறாயினும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொருளாதாரம் பாரிய கடன் சுமையினால் கடன் தவணை மீளச் செலுத்த முடியாத நிலை இருந்தது. நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தோம், ஒரு சில நடவடிக்கைகள் கடினமானவை. வறட்சியை எதிர்கொண்டோம், ஆற்றுப்பெருக்கினை நாங்கள் இது நோக்கினோம். கஷ்டமான காலப்பகுதியில் மக்களும் கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே தான் ஆக வேண்டும். ஆனால் அதே போலவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவை மத்தியில் கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு போன்றவற்றிற்காக அதிக பணத்தை பெற்றுக் கொடுக்க இயலமாயிற்றது. சுதந்திர இலங்கை வரலாற்றில் இத்தனை அளவுக்கு இந்த சமூக நலத்துறைகளில் கல்வி, சுகாதாரம், வீடமைப்புக்கு பணத்தை செலவிட்ட ஒரு அரசாங்கம் இதற்கு முன் இருக்கவில்லை என்று நான் கூற வேண்டும். நாங்கள் அதற்காக பெருமிதம் அடைகின்றோம். நாங்கள் உண்மையிலேயே அதன் பெறுபேர்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நிலைக்குத்தான் வந்திருந்தோம். எங்களுடைய புதிய அபிவிருத்தி சீர்திட்டங்கள் அதே போலவே கம்பெரலிய போன்ற சேற்று டங்கர், அதேபோல இப்ப வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள, தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது ஆகிய நிலைமைக்கு நாங்கள் வர அந்த நிவாரணங்களை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருந்தோம். இதனால் நாங்கள் பின்னோக்கி நகர்ந்திருக்கின்றோம். பொருளாதாரத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டு இருக்கின்றது. இவற்றை எங்களால் சீரமைத்துக் கொள்ள முடியும். அந்த பலம் எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் இந்த பண்ணங்களின் விலையை குறைத்து ஒரு மாதமாகியும் குறைக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரியை குறைப்பதாக கூறி ஒரு மாதமாகியும் வரியை அறுபடாமல் இருக்க முடியவில்லை. வரியை குறைக்க இவர்களால் இயலவில்லை. நாங்கள் சொன்னால் சொன்னதை செய்வோம். நாங்கள் படிப்படியாக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவோம். இந்த பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள இந்த சேதத்தை நாங்கள் எதிர்கொண்டு பாரிய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் முன்னெடுத்து செல்ல எதிர்பார்க்கிறோம். அதே போலவே நான் இதைவிட நீண்ட உரையாற்ற எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பிரச்சனைகளை எதிர்நோக்கினார்கள், அழுத்தங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவற்றை எல்லாம் அவர்கள் துணிகரமாக எதிர்கொண்டு சனநாயகத்தை பாதுகாக்க முன்வந்தமைக்காக நான் என்னுடைய விசேன நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினரின் கூற்றினை நான் செய்யமடுத்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரியும், வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் படுகின்ற அவலங்கள் என்ன என்று. எங்களுடைய அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் மூலமாக அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வினை வழங்க வேண்டும். அவர்களின் சட்டமுறையான தீர்வுகளுக்கு பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வினை வழங்க வேண்டும். நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். நாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பை தயாரிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். அதாவது ஒற்றையாட்சி நாடொன்றில் பிளவுபடுத்த முடியாத இலங்கையில் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வொன்றுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். இதன்போது மாகாண சபைகளை பலப்படுத்துதல், இவை அனைத்துமே எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தில் அடங்கியிருக்கின்றன. அதே போல நிறைவேற்று சனாதிபதி முறையை ஒழிப்பதற்காகவும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இன்று சிங்களவர்கள் என்ற வகையில் செயலாற்றவில்லை, தமிழர்கள் என்ற வகையில் அல்ல, முஸ்லிம்கள் என்ற வகையில் அல்ல, இலங்கையர் என்ற வகையில் எமது நாட்டில் சனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எங்களுடைய இறைமையை பாதுகாக்க நாங்கள் செயலாற்றியிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு ஒரு கடப்பாடு உண்டு. யுத்தத்திற்கு பிறகு இந்த தமிழ் மக்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அத்தனை இனத்தவர்களுக்கும் அத்தனை சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வொன்றினை அரசியலமைப்பு மூலமாக வழங்குவது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும். அப்படியானால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களே. அடுத்ததாக சபை ஒத்திவைப்பு. இன்றைய சபை இணக்கத்தின்படி பாராளுமன்றம் 2018 டிசம்பர் மாதம் 18 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்படுகிறது.